மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே, எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தளிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே, உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீதான் எங்கள் நோக்கம் அப்பா. எங்கள் இதய தெய்வம் நீதான். தேவகுமாரனே, எங்கள் ரட்சகராகிய ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படட்டும். உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு போதிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களுக்கு போதிங்க. எங்கள் நாங்கள் உணர்வடையத்தக்கதாய் தேவ ஆவியானவரே, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்த எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உணர்வுள்ளவர்களாக்குங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை கிரகித்து எங்கள் இருதயத்தில் அவைகளை நிறுத்தி சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அதன்படி நடக்கத்தக்கதாய், உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளத்தக்கதாய், சத்தியத்தின்படி நடக்கிற உத்தமமான வாழ்வை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். குந்தி குந்தி நடந்தது போதும் ஐயா. உலகத்தோடும் வாழ்ந்து உம்மோடும் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஐயா. ரெண்டும் கெட்ட வாழ்க்கை போதும் ஐயா. ஆண்டவர், அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்த நாட்கள் போதும் ஐயா. எங்களை நீ திருப்ப வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம் பக்கமாக நீ இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடுறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு மகிமையான திருப்பம் ஐயா உம்மாலே உண்டாகட்டும் என்று மன்றாடு. கடின இருதயங்கள் உடையட்டும் ஆண்டவரே, கல்லான இருதயங்கள் கரையட்டும் ஐயா. உம்முடைய வசனங்கள் வல்லமையான காரியங்களை உண்டு பண்ணட்டும் என்று மன்றாடுறோம். உம்முடைய வார்த்தைகள் அனுப்பி நீ குணமாக்குறீரே ஆண்டவரே. கிவ இன ஹீலிங் லார்ட் ஆண்டவரே, ஒரு உள்ளான ஒரு ஒரு குணத்தை, ஒரு சுகத்தை, ஒரு ஆரோக்கியத்தை நீ தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, எங்கள் எல்லாரும் நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் உமக்கு வெளிச்சம் ஐயா, வெளிச்சம் வெளிச்சம். கோணைகள் நேராகட்டும் ஐயா ஆண்டவரே. தவறுகள் திருத்தப்படட்டும் ஆண்டவரே. சத்தியத்தின்படி வாழ கர்த்தரங்களை கிருப தர வேண்டும் என்று மன்றாடு. எங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிற தேவ ஆவியானவர், டீச்சர்ஸ் போலீஸ், சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துங்கப்பா. விட்டுக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. சீட் பிளேஸ், உட்காரு. வருஷத்துல 52 வாரங்களும், அதாவது 52 ஞாயிற்றுக்கிழமைகளும் ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை பறைசாட்டுகிறது. வருஷத்துல 52 வாரங்கள், 52 ஞாயிறு திறங்களும் ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை நமக்கு தெரிவிக்கிறது. ஆகவே உயிர்த்த ஞாயிறு என்பது ஒவ்வொரு ஞாயிறுமே நமக்கு உயிர்த்த நாள் தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரித்து போயிருந்திருப்பார், ஆனால் நாம் இன்றைக்கு இப்படி கூடி வந்திருக்கிறதுக்கு இடமே இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் சொன்னபடி 3 நாள் உயிரோடு எழுந்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டார். இதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது வெளிப்படுத்துகிற விசேஷம் 1 10 வசனத்தோடு சீக்கிரம் வாசிக்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 1 10 வசனத்தை நான் வாசிப்போமே. 1:10 படி.
கர்த்தருடைய
நாளில் ஆவிக்குள்ளானே, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாரு. எது கர்த்தருடைய நாள்? அங்க யோவான் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி குறிப்பிடுகிற நாள் எது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் தான் கர்த்தருடைய நாள். அப்படியானால் எது அந்த உயிர்த்தெழுந்த நாள்? வாரத்தின் முதல் நாள். அப்படியானால் எது வாரத்தின் முதல் நாள்? ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள். இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே உயிரோடு எழுந்தார். ஆகவே வேத சொல்றது கர்த்தருடைய நாளில், யோவான் சொல்கிறார் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளாரே. அப்படியானால் அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளாகி வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் பெற்றுக்கொண்ட நாள் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டாலும், ஆகவே கர்த்தருடைய நாள் என்றால் அது ஞாயிற்றுக்கிழமை ஆகும். பழைய ஏற்பாட்டிலே 7வது நாளை சனிக்கிழமை விசேஷித்த நாளாக, ஓய்வு நாளாக கடைபிடித்தார்கள், கை கொண்டார்கள் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி. பட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாடு இப்பொழுது ஏழாவது நாளில் வாரத்தின் முதலாவது நாளிலே நாம் கூடி வருகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரித்து உயிர்த்தெழுந்தார். காலாகாலமாக அப்போஸ்தலர்கள் தீக்கதரிசிகளுக்கு மறைக்கப்பட்ட தீக்க தரிசனங்கள், சத்தியங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்படுத்தப்பட்டு தேவகுமாரர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாடோ ஏழாம் நாள் அல்ல, வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே சபை கூடி வருகிறது உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடுவதற்காக. ஆனால் ஒத்திகளுக்கு போன்ற அரபு நாடுகளிலே ஞாயிற்றுக்கிழமையில் அவர்களுக்கு விடுமுறை நாட்கள் இல்லாதபடியால வெள்ளிக்கிழமைகளிலே அவர்கள் தேவனை கூடி ஆராதிக்கிறார்கள். வேதம் சொல்றது நாட்களை விசுவசிக்கிறவன் கத்திருக்கென்று அதை விசுவசித்துக் கொண்டான் சொல்லி. எது எப்படி இருந்தாலும் ஏழு நாட்களும் தேவன் உண்டாக்கிற நாட்களே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோ அறிந்தோ அறியாமலோ இன்றைக்கு உலகம் ஞாயிற்றுக்கிழமையிலே விடுமுறை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஆகவே ஒவ்வொரு ஞாயிறும் கர்த்தருடைய நாள் என்று குறிப்பிடப்படுகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பறைசாட்டிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே நாம் சபையாக கூடி வரும்பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக சபையாக சகோதர சகோதரிகள் நாம் கூடி வரும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் பலமாக கொண்டாடுவது பொருத்தமானதும், அது தேவனுக்கு மகிமையாகவும் இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்றும், அவர்கள் எல்லார் மேலும் தேவனுடைய பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று சொல்லியும் சொல்லப்பட்டது. எனக்கு அறிமானவர்களே, உயிர்த்தெழுதலே கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே கிறிஸ்தவ கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பயப்பட்டாடும். சரி, இந்த நாலு செய்திக்கு நாம் கடந்து செல்வோமே. திருப்பிக் கொள்ளுங்கள் கவிதை, இந்த புக் ஆஃப் எக்ஸோடஸ், போர்ஷன் அவுட் ஆஃப் த பைபிள். எல்லாரும் கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகும் புஸ்தகம் ஐ திங்க் 16வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சீக்கிரம் போவே. யாத்திராகும் 16வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. முதல் மூன்று வசனத்தை நாம் எல்லா தயவு செய்து ஓபன் யோ பைபிள். But open your heart also. Receive the word in your heart. இன்றைக்கு அங்க அது நடக்குது, இங்க இது நடக்குதுன்னு சொல்லி அங்கேயும் இங்கே ஓடுகிற ஒரு கூட்டம், அரடிகளோ தேவருடைய ஜனங்களே, நாட்டப்பட்ட இடத்திலே இருந்து சத்தியத்தை கிரமமாக கற்று கர்த்தருக்குள்ள வளர வேண்டும் என்பதே தேவனுக்கு நம்பிக்கை குறித்த சித்தமாக இருக்கிறது. தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு சீசர்கள் தொகை பெருகிட்டு அப்போஸ்தலர்களிலும் வாசிக்கிறோம். சோ தேவ வசனம் விதைக்கப்படுற இடத்துல வளர்ச்சி உண்டாகும், வாழ்வு உண்டாகும். சோ நாம் வளருவதற்கு புதிதான காரியங்கள் அல்ல, வினோதமான காரியங்கள் அல்ல. நாம் வளருவதற்கு தேவனுடைய வசனம் நமக்கு தேவை என்று தேவனுடைய வேதம் தெளிவாக சொல்றது. ஒன்று பேதர் 2:3 இப்படியா சொல்றது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கிருபசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலுமேல் வாஞ்ச தவனமாக இருங்க. எதற்கு நாம் வளருவது? அவர் சத்தியத்தில் நாம் வளரணும், ஆண்டவருடைய வார்த்தையில நாம் வளரணும். தேவனுடைய வசனத்தை குறித்த தெளிவு இன்றைக்கு நமக்குள்ள இல்லை. ஆகவேதான் நமக்கு சரியது பிழையது, நன்மையது தீமையது, நல்லது கெட்டது என்பதை சரியாக நாம் நிதானிக்க தெரியாமல் பல இடங்களிலே தடுமாறுகிறோம், தடம் புரளுகிறோம், தள்ளாடுகிறோம். அவர்தான் இயேசு சொன்னாரு, சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே தேவனுடைய வசனத்தை குறித்த ஒரு அறிவு தெளிவு நமக்கு இருக்கவே. எனக்கு அருமான தேவோட பிள்ளைகளே, ஆண்டவுடைய வார்த்தை குறித்த அறிவு நமக்குள்ள பெருகப்படும். என்னுடைய கட்டத்தில் ஆண்டவர் சொன்னாரு, ஓசியான்கின்ற தீக்கதரிசி மூலமாக, என் ஜனங்கள், மை பீப்புள், என்னுடைய ஜனங்கள், நான் அழைத்த ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாக சத்துரு இன்றைக்கு அநேகரை பின்மார்க்கமாக கொண்டு போறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பல தேவோட பிள்ளைகள் உலகத்துக்குள்ளே போகிறார்கள். தேவோட பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டும் தேவன் வரும்பாத காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். தேவோட பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டும், பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்பட்டபடியால் தேவன் நம்மேல வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று யோவான் எழுதுகிறாரே. பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டு தேவ ஆவியை பெற்றும், பரலோக ராஜ்யத்தை நிச்சயத்தை பெற்றும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பிற்பாடும் நாம் உலகத்தின் காரியங்களுக்கு இடம் கொடுத்து வளைந்து உலகத்தோடு ஒத்து போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவர்களுக்குள்ளே சரியான சத்தியம் இல்லை, தேவனுடைய வசனம் இல்லை. நம்முடைய வாழ்விலே வருகிற அன்றாட காரியங்களை நாம் காலை எழுந்தால் மாலை வரைக்கும் வாழுகிற வாழ்க்கையை அன்றாட அலுவல்கள், அன்றாட கடமைகள், அன்றாட காரியங்கள், ஓ அன்றாட நாம் சந்திக்கிற பிரச்சனைகளோ, வட்டவர் எனித்திங், எல்லாவற்றையும் என்ன அடிப்படையில் நாம சந்திக்க போகிறோம், என்ன அடிப்படையில் நாம தீர்க்க போகிறோம், என்ன அடிப்படையில் நாம தீர்மானம் பண்ண போகிறோம். எனக்கு அறிமானவர்களே, தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வேதம், நாம் வாழ்வதற்கு தேவன் எழுதி கொடுத்த சட்டம் என்பதை நாம மறந்துடக்கூடாது. இந்த நாட்டில் ஒரு சட்டம் வந்துட்டா உடனே என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு அதை அமல்படுத்துறான்னு நினைக்கும் பொழுது நான் யோசிக்கிறேன். 8 பங்கு தான் இனிமேல் டிரைவிங்ல சொன்ன உடனே எவ்வளவு மாற்றங்கள், டிரைவிங்ல எவ்வளவு எபேக்னஸ் வருது பாரு. ஆரம்பத்தில் 24 பங்கு இருந்து பிறகு 12 பங்காக இன்றைக்கு 8 பங்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே டிரைவர்ஸ் ஓவர் ஸ்பீடாக ஓடுறதும் ஓவர் லோட் ஏத்துறதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏண்டால் இப்ப சட்டங்கள் எல்லாம் கொண்டு வருது. நான் சட்டத்தை குறிச்சு இங்க பேச வரையில சத்தியத்தை குறித்து பேசுறேன். என்ன சொன்னா, ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டால் எவ்வளவாக அதை அமல்படுத்துறாங்க பாருங்க, எந்த அளவுக்கு அதை கீழ்படுத்துறார்கள், கீழ்படுகிறாங்க. அப்ப தேசத்தின் சட்டத்துக்கு இவ்வளவு மதிப்பு கொடுப்பார்களாக இருந்தா கொடுக்கத்தான் போன தப்பு இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம், நாம வாழுவதற்கெல்லாம் தேவன் எழுதி கொடுத்தார். அவதான் எனக்கு பலர் வேதத்தை ஒழுங்காக படிக்கிறது இல்ல, வாசிக்கிறது இல்ல. ஆகவே ஜன சங்காரக்காரன் உள்ள புலைந்து உள்ள நுழைந்து பல தெல்லு முள்ளுகள் நடக்கு. குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள், பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள், கட்டுப்படுத்த முடியல, என்ன செய்யறது தெரியல. பட் வி பிலீவ் இன் காட். பட் அதை எப்படி தீர்க்கிறது, இதை குறித்து ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது, இதை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார், நான் செய்ய போற காரியங்களை குறித்து, நான் நினைக்கிற நினைவுகளை குறித்து, அல்லது எதிர்காலத்தை குறித்து, ஓ என்னுடைய ஊழியத்தை குறித்து, வட்டவர் என்னது, தேவன் என்ன நினைக்கிறார், ஆண்டவர் என்ன நினைக்கிறார், இதை குறித்து சிந்திக்கிறவன் யாரு, தேவனுடைய பிள்ளைகள் சொன்னால் இதை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார், அவர் என்ன சிந்திக்கிறார், அந்த எண்ணம் நமக்குள்ள வருமாக இருந்தார் நாம டைரக்டா இங்க போவோம், தேவனுடைய சமூகத்துக்கு போவோம், தேவனுடைய முகத்தை தேடுவோம், தேவனுடைய வார்த்தைகளை தேடி பார்ப்போம். வேதம் தேவனுடைய, the word of God is the mind of God என்று சொல்வார்கள். தேவனுடைய வசனம் தான் தேவனுடைய சிந்தியாகும், தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய வழிபாடாகும். இந்த வசனம் தான் தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எதை விரும்புகிறார், எப்படி இருக்கிறார், நாம் எப்படி இருக்கணும் என்றதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துற ஒரே ஒரு புத்தகம் நமக்கு கொடுக்கிற பரிசுத்த வேதம் தான். ஆகவே என கருமையான தேவ ஜனமே, நான் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுட்டாடும் படிங்க. நமக்கு நேரம் போகுது. யாத்திரா 16 அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க படி.
இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 11ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் ரட்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவோமானால் சாவலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே
என்று மிஸ்டர் மோசே, நீங்க பெரிய தவறு செஞ்சிட்டீங்க. தேவனுடைய மனுஷனே, நீ பெரிய தவறு செஞ்சிட்டாய். என்ன செஞ்சிட்டா தெரியுமா, எங்களை எகிப்து விட்டு இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து இந்த வனாந்தரத்திலே நாங்க சாகுறோம். எகிப்திலே செத்து போயிருந்தா தாவலை, எகிப்தில செத்து போனா நலமாக இருக்கும். ஆனால் எங்களை எகிப்திலிருந்து நீங்க ஏன் கொண்டு வந்தாய். ஆகவே மோசையிலே அவர்கள் குற்றம் பிடித்தாலும் இன்டெரக்டாக தேவன் பேரிலே ஒரு குற்றத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஏன் தேவன் எங்களை எகிப்து விட்டு இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். மனுஷன் தான் தற்செயலாக எதையும் செய்வான் அல்லது தவறாக எதையும் செய்வான். தேவன் தவறாக செய்யறதுக்கு எதுவுமே இல்லையே. அப்படி தவறாக அவர் ஏதாவது செய்தால் அவர் தேவனாக இருக்க முடியாது. அனைத்தையும் அறிந்த தேவன், எல்லாவற்றையும் ஆதி முதலே அறிந்திருக்கிற தேவன். ஆகவேதான் அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லுகிறோம். எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், நம்முடைய ரட்சிப்பை குறித்து வேதம் என்ன சொல்ல தெரியுமா, உலக தோற்றம் முதல் நம்மை தெரிந்து கொண்டாராம். I was surprised when I was reading the scripture. உலக தோற்றம் முதல் அம்மா ஐயா, உலகத்தை உண்டாகிறதுக்கு முன்பே உன்னையும் என்னையும் அவர் தன்னுடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார். என்ன பாக்கியம், கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்படும். அது மாத்திரமில்ல, தாயின் கருவிலே நாம உருவாகிறதுக்கு முன்பே அவர் நம்மை தெரிந்து கொண்டான். வேதம் சொல்றது நம்முடைய புத்திக்கு விளங்க இல்லை, ஆனா விளங்க இல்லை ஆனா வேதம் சொல்றதை நான் நம்புகிறேன். இதற்கு பேர் எங்க, இதுதான் விசுவாசம். ஆண்டவருடைய நாமத்துக்கு நம்பப்படுபவர்களை உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம். தட் இஸ் ஃபெய்த். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமிட்டார். சரி, ஆண்டவராகிய தேவன் செய்த அற்புதங்களையும் தேவ ஜனங்களுடைய மத்தியில் நடந்த காரியங்களை குறித்து நான் வாசித்துக் கொண்டிருந்த போது என் மனதிலே வந்த சில காரியங்களை குறித்து இந்த சாயங்கால வேளையிலே உங்களோடு பேச ஆண்டவருக்குள்ள விரும்புகிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, தேவனா நமது தேவையா? தேவனா நமது தேவையா? ஏனென்றால் இன்றைக்கு பலர், நான் இதை குறித்து யோசித்து இதுக்கு என்ன டைட்டில் கொடுப்பேன் சொன்னேன். ஆவியானவர் எனக்கு தந்த உள் இன்ஸ்பிரேஷன் படியே, தேவனா நமது தேவையா? இது நாம் எல்லாரும் இந்த கேள்வியை நாம கேட்டு பார்க்கணும். இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்விலே தேவனாக இருக்கிறாரா? இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்விலே முதலிடம் எடுக்கிறாரா, முக்கியத்துவம் எடுக்கிறாரா? அல்லது நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு இருக்கிற தேவைகள் நம்முடைய வாழ்விலே முதலிடம் எடுக்குதா? இதுதான் இங்க நடந்த பிரச்சனை. அதை குறித்து தான் நான் சொல்ல போறேன். இந்த முதலாம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 மாதம் 15 தேதியில இந்த காரியம் நடந்திருக்கு, சம்பவம். அப்படியானால் எகிப்து விட்டு தேவ ஜனம் ஆபி மாதத்தில் வெடிக்கிட்ட நாளில் இருந்து 2 மாதம். வேதம் நமக்கு நாட்களையும் திகதைகளையும் கொடுக்கிறது. இது ஒரு சரித்திர புத்தகம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. கத்து எங்கேயோ ஒரு தேசத்துல ஒரு ராஜா இருந்தாராம், அவர் ஒரு காலத்துல ஆண்டாராம், அது அப்படி எல்லாம் நடந்த சொல்லி அப்படி ஒரு கதை இங்கு விடல. எந்த காலத்துல எப்படி எப்பொழுது இதெல்லாம் நடந்த சொல்லி திட்டமாக வேதம் நாட்களையும் காலங்களையும் பேர்களையும் இடங்களையும் ஊர்களையும் நமக்கு குறிப்பாக தருகிறது. வேதம் ஒரு சரித்திர புத்தகம் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாகும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். ஆகவே எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேலர்கள் வெளிக்கிட்டு 2 மாதம் 15 தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கு பார்த்தா, அவங்க இரண்டாம் மாதத்தில் சொல்றாங்க, வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திராகிய சபையர் எல்லோரும் சேர்ந்துட்டாங்க. எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, மோசிக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறபுறுத்து என்ன சொல்லியிருக்கா பாருங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இறைச்சி பாத்திரங்களை உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கத்தரி கையால் செத்து போனால் தாவலை வேண்டத்தை நினைக்கிறாங்க பாருங்க. என்ன நடந்திருக்கண்டா, நான் யோசித்து பார்த்தேன். அல்ல கவனிங்க, இப்ப கிட்டத்தட்ட 2.5 மாசம் ஒழிக்கிட்டு எகிப்தை விட்டு 2.5 மாசம். நல்லா கவனிங்க, இந்த 2.5 மாசம் வரைக்கும் வானத்திலிருந்து மண்ணா கொட்டை இல்லை. அதான் முக்கிய பிரச்சனை. நல்லா விளைய கொடுங்க, 2.5 மாசம் வரைக்கும் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிக்கிட்ட 2.5 மாசம் வரைக்கும் வானத்திலிருந்து ஆண்டவர் மண்ணா கொடுக்க இல்லை. அப்ப என்ன நடந்திருக்குது, இவங்க கொண்டு வந்த தானியங்கள் வச்சிருந்த பழைய சாப்பாடுகளை வச்சு ஏதோ சரி கட்டி கொண்டிருந்திருக்காங்க, ஓட்டி கொண்டிருந்திருக்காங்க. இப்ப ஒரு டைம் வந்துடுது, என்ன தெரியுமோ, கொண்டு வந்த தானியம் எல்லாம் முடிஞ்சது. ஆகவே இப்ப சுயம் அவருடைய ஒரிஜினல் சாயல் எல்லாம் வெளிப்படுது. வெளிப்பட்ட உடனே அவங்க சொல்லுகிற முதலாவது காரியம் என்ன தெரியுமா, எகிப்தில் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டுகளை எல்லாம் நினைக்கிறோம். இப்ப கேட்ட கவனிங்க, இந்த எகிப்தில் இருந்துதான் அடிமைத்தனத்தில் உழன்று அந்த அடிமைத்தனத்தில் செய்யற வேலையினால அவர்கள் எகிப்தியர்கள் இவைகளை வைத்து வேலை வாங்கிறது அவருடைய வாழ்க்கையே அவர்களுக்கு கசப்பாக போய் இரவும் பகலும் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம், ஆண்டவரே எங்களை ஒடுக்குகிறார்கள், ஆண்டவரே எங்களை அடக்குகிறார்கள், ஆண்டவரே எங்களை வேலை வாங்கி எங்கள் ஜீவனையும் எங்களை கஷ்டப்படுத்துகிறார்கள், ஆபிரகாமின் தேவரே, ஈசாக்கின் தேவரே, யாக்கோபின் தேவனே, எங்களுக்கு இறங்கும், எங்களை விடுதலையாக்கும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும் இரவும் பகலும் கத்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது வேதம் சொல்றது அவர்களுடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டுனதா. ஆண்டவரே இதை சொல்றாரு, மோசையை சந்திக்கும் பொழுது அவர் முச்சடியிலே மோசையை சந்திச்சு பேசும் பொழுது ஆண்டவரே சொல்றாரு, என் ஜனத்தின் கூக்குரல் என்னுடைய சன்னிதியிலே வந்து எட்டி இருக்கிறது. ஆகவே அடிமைத்தனத்தில் கிடந்து உழன்று ஆண்டவரே எங்களை இதிலிருந்து விடுதலையாக்கும்படி கூக்குரல் இட்டு ஆண்டவரிடத்தில் மன்றாடி தேவன் அவர்களை அற்புதமாக விடுதலையாக்கி கொண்டு வர இன்றைக்கு ஆண்டவர் மோசையை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் ஈட்டு தேசத்தில் சாப்பிட்ட சாப்பாடு நாங்கள் நினைக்கிறோம், அங்கேயே செத்திருந்தா நலமா இருக்குவே அப்படின்னு அர்த்தம் என்ன? ஐந்து காரியங்கள் இந்த நான் வாசித்த மூன்று வார்த்தைகளிலிருந்து ஐந்து முக்கியமான காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நான் பேச போறேன், தயவு செய்து கேளுங்க. முதலாவது இவர்கள் விட்ட மிகப்பெரிய மிஸ்டேக் என்னவென்றால், தாங்கள் விட்டு வந்த இடத்தை அடிக்கடி இவர்கள் நினைத்திருக்கிறார்கள். சொல்ற கவனி பாருங்க என்ன சொல்றார்கள், எகிப்திலே நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுகள் எல்லாம் நினைக்கிறோம். இப்ப அவங்க உள்ளத்துல என்ன வருது, எகிப்து திரும்பி போகணும், எகிப்து அங்க வாழ்ந்த வாழ்வு, அங்க சாப்பிட்ட சாப்பாடு, இறைச்சி பாத்திரங்கள் திருப்தியாக சாப்பிட்டோம் புசித்தோம் அதை நினைக்கிறோம், எங்களுக்கு எகிப்து வேணும், அங்க சித்திருக்கலாம், ஏன் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டு மிகப்பெரிய மிஸ்டேக் என்னவென்றால், விட்டு வந்த இடத்தை, விட்டு வந்த தேசத்தை, விட்டு வந்த அடிமைத்தனத்தை திரும்ப திரும்ப அவர்கள் நினைத்து அதையே அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறத நீங்க வேத விரும்பிகளாக இருந்தால் என்றைக்கு எகிப்திலிருந்து வெளிக்கிட்டாங்களோ அது அப்படியே நீங்க வாசித்து பார்த்துக்கொண்டு வாங்க, எத்தனை இடங்களிலே எகிப்தை குறித்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். 14 அதிகாரத்தை படிக்க, 14 அதிகாரம் 11 வசனத்தை சீக்கிரம் படிக்க, யாத்திராம 14:11 படி சீக்கிரம்.
அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றால் சாகும்படி.
இது எல்லாம் தேவனுக்கு விரோதமான முறமுறுப்பு இல்லையா? அவங்களுடைய வார்த்தையில பார்த்தா ஆண்டவர் ஒரு மிஸ்டேக் விட்டுட்டார், எங்களை கூட்டிட்டு வந்தது மிஸ்டேக் மாதிரி சொல்றேன். எகிப்திலே
அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதுனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன?
இருந்து எங்களை புறப்பட பண்ணினதுனால எங்களுக்கு நீ இப்படி செய்தது என்ன? என்ன செஞ்சது? அங்க இருந்து நாங்க திருப்தியா சாப்பிட்டோமே, ஏன் எங்களை எங்க வனாந்திரத்தை கொண்டு வந்தீர்? எகிப்து இப்பொழுது அவருடைய கண்களில் வாரது, அவருடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் என்ன தெரியுமா? அவர்கள் விட்டு வந்த எகிப்து, ஆண்டவர் தான் அங்கிருந்து அவர்களை கொண்டு வந்தார். எங்க கொண்டு போறதுக்கு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு, தான் பார்த்து வைத்த தேசத்துக்கு இவர்களை எகிப்திலிருந்து அவர் தான் கொண்டு வந்தார். ஆனால் இவர்களோ விட்டு வந்த இடத்தை திரும்ப திரும்ப நினைக்கிறதை நாம பார்க்க கூடியதாக இன்னொரு வசன படிகளை 14:17 படிங்க, யாத்திராம 17:3 சக் சக் தெரிய வாங்க நேரம் 17:3.
ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் கவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் கவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்?
பாருங்க எகிப்திலிருந்து ஏன் எங்களை கொண்டு வந்தீர்? சோ இப்படியே நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம், பல இடங்களிலே அவர்கள் திரும்ப 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 விட்டு வந்த எகிப்தை நினைக்கிறது நாம் பார்க்கிறோம். அவர்கள் விட்ட மிகப்பெரிய மிஸ்டேக் என்றால், விட்டு வந்த இடத்தை அவர்கள் திரும்ப நினைக்கிறதும், விட்டு வந்த இடத்துக்கு திரும்ப போக நினைக்கிறதுமே அவர்களுடைய பிரதான மிஸ்டேக்காக இருந்திருக்கு. விட்டு வந்த இடத்துக்கு திரும்ப போகிறதுக்கு அவர்கள் நினைக்கிறது. இப்ப ஒரு வசனம் படிங்க, எபிரேயர் 11 அதிகாரம் சீக்கிரம் படி, எபிரேயர் 11:15, எபிரேயர் 11:15 படி, எபிரேயர் 11:15.
நாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால்
அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். என்ன பாருங்க, அவர்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்திருந்தால் அவர்கள் திரும்பி போறதுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அங்கிருந்து தேவன் அவர்களை கொண்டு ஆபிரகாமை ஊரென்ற தேசத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆனா அவன் திரும்பி தான் விட்டு வந்த தேசத்துக்கு போறதுக்கு அவன் நினைக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு ப்ரொபோசல் வருது. அப்ப எலியேசரத்தை சொல்றான், நீ என் ஜென்ம தேசத்துல போய் என் மகனுக்கு ஒரு குமாரனை கொண்டு வான்னு சொல்லி. அப்ப அவன் கேட்கிறான், எலியேசர் ஒருவேளை பெண் என்னோடு கூட வர மனதாக இல்லாவிட்டால் உன் குமாரனை அங்கே கூட்டிட்டு போகலாமோ என்று அவன் கேட்ட பொழுது ஆபிரகாம் சொல்ற, நோ 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 நோ, எந்த காரணத்தை கொண்டும் நான் விட்டு வந்த தேசத்துக்கு என் மகனை கொண்டு போகாத, திருமணமாக இருக்கட்டும், வட்டவர் எனித்தி நான் விட்டு வந்த தேசத்துக்கு என் மகனை நீ அழைத்து போக வேண்டாம், ஏனென்றால் உன் தேசத்தை விட்டு நீ புறப்படு என்று ஆண்டவர் எனக்கு கட்டளை கிடைக்கிறது. ஆகவே விட்டு வந்த தேசத்துக்கு நானோ என் குமாரனோ திரும்பி போகவே கூடாது என்று கண்டிப்பாக ஆபிரகாம் சொல்லியிருப்பார். அவங்க வேதம் சொல்றது, அவர்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனா திரும்பி போறதுக்கு இடம் இருக்குது, சமயம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, வழி இருக்குது, ஆனா தேவன் விரும்பவில்லை என்பதற்காக அவர்கள் அந்த பக்கம் அளவு வைத்தே பார்க்கவில்லை. ஆனால் இங்கேயோ ஆபிரகாமுடைய சந்ததி சொல்லுது, எகிப்துக்கு நாம் திரும்பி போவோமே, விட்டு வந்த எகிப்துக்கு நான் திரும்பி போவேன் சொல்லு. எனக்கு அறிவாடுகளே, அவர்கள் விட்ட மிகப்பெரிய மிஸ்டேக்கு, நல்லா கவனிங்க, நான் ஒரு காரியம் சொல்றேன், எகிப்து விட்டு வெளியில வந்தாலும் எகிப்து விட்டு புறப்பட்டு வந்தாலும் அவருடைய இருதயம் அவருடைய உள்ளம் இன்னும் எகிப்தை விட்டு வெளியில வரவே இல்லை. நான் சொல்ற நல்ல விளைவு, எகிப்து விட்டு அவர்கள் வெளியில புறப்பட்டு வந்தாலும் அவருடைய உள்ளம் அவருடைய இருதயம் எகிப்தை விட்டு வெளியில வரல. ஆகவேதான் அடிக்கடி திரும்ப 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 எகிப்துக்கு போவோம், எகிப்துக்கு போவோம், விட்டு வந்த இடத்துக்கு திரும்பி போவோம் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி ஆண்டவரை துக்கப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். எனக்கு அறிவான தேவனுடைய சிறமை இது குறித்து அதிகம் பேசு. ஆனால் நான் இதுல சொல்லுவார காரியம் என்னவென்றால், இதுல இருந்து தேவோட பிள்ளைகளாகிய நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன, இதுல இருந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிற சத்தியம் என்ன, கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளாகிய நாமும் விட்டு வந்த எகிப்தை நினைக்கவோ விட்டு வந்த எகிப்துக்கு திரும்பி போகவே கூடாது, கூடாது, கூடாது. என் மனம் எரியுதுங்க, ஆகவே பேசுகிறேன். இன்றைக்கு பல தேவோட பிள்ளைகள் சில கட்டங்களில் திரும்பி தாங்கள் விட்டு வந்த எகிப்துக்கு போகிறது நினைக்கும் பொழுது உள்ளம் வேதனைப்படுகிறது. தட ரத்தத்தினாலே சம்பாதிச்சு கொடுத்த ரட்சிப்பை இந்த உலகத்துக்கு தாரை வாத்து விட்டு திரும்ப எகிப்துக்கு திரும்பி போகிறார்களே, என்னே வேதனை. எகிப்து என்றா என்ன? நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் நாம் வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கு எகிப்தாக்கும். பழைய வாழ்வு, நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல், நாம் மனம் திரும்பி குணப்படுவதற்கு முதல், தேவோட பிள்ளையாக நாம் மாறுவதற்கு முதல், நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் நாம் வாழ்ந்த வாழ்வுதான் நமக்கு எகிப்து. ஆகவே ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளுக்கும் ஒரு எகிப்து இருக்குதான். அந்த எகிப்தில் இருந்துதான் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறாரு, நம்மை அழைத்து வந்திருக்கிறாரு. அந்த எகிப்தில் இருந்து ஆண்டவர் இயேசு தன்னை உனக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி அந்த அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, வேதம் சொல்றது இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை பிடுங்கி எடுத்து நம்மை விடுதலாக்கி தர அன்பின் குமாரர் ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் மனம் திரும்பி குணப்படுவதற்கு முதல், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முதல், தேவோட பிள்ளையாக மாறுவதற்கு முதல் நாம் வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கு எகிப்தாக்கும். ஆகவே கர்த்தருடைய நாமத்திலே தேவோட ஆவியோட இணைந்து இசைந்து நான் சொல்லுவேன், அருமையான தேவோட பிள்ளைகளே, நீயும் நானும் விட்டு வந்த அந்த பழி எகிப்துக்கு திரும்பி போகவே கூடாது. அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த எந்த நிலைமையாக இருந்தாலும், விட்டு வந்த பழைய எகிப்துக்கு நாம் திரும்பி போகவே கூடாது. ஆண்டவர் அதை விரும்பவில்லை, தேவன் அதை எதிர்க்கிறார். ஆகவே நாம் அந்த இடங்களுக்கு திரும்பி போகாமல் இருக்க நம்மை பாதுகாத்துக் கொள்ளப்படும். சமயம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, என்ற நிலைமை அப்படி, என்ன செய்யறது, ஒன்று செய்ய இயலாது, அப்படியெல்லாம் நாம சாட்டு போக்கு மனுஷர்களுக்கு சொல்லலாம். ஆனால் தேவனுக்கு இந்த சாட்டு போக்க நெய்யும் சொல்லவே முடியாது என்பதை நாம் மறக்க கூடாது. எனக்கு அறிமானவர்களே, பழைய எகிப்து ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் நாம் வாழ்ந்த வாழ்க்கை, நம்முடைய பாரம்பரியங்கள், அநேகர் இன்றைக்கு பாரம்பரிய என்ன ரட்சிக்கப்பட்டாலும் பழைய பாரம்பரியங்களை தேவன பிள்ளைகள் பழைய பாரம்பரியங்களிலே இன்னும் உறுதியாக இருக்கிறது பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு வேதனையாக இருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் பரிசீலனை பார்த்து கேட்டாரு, உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை ஏன் வீணாக்குறீர்கள்? பாரம்பரியமா தேவனுடைய வார்த்தையா? சிந்தி தேவ ஜனமே, எது முக்கியம், எது தேவனுக்கு புரியும், எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம்? பாரம்பரியமா தேவனுடைய வார்த்தையா? ஆசாரியர்கள் தான், தேவ ஜனங்கள் தான் பாரம்பரியத்துக்கு இடம் கொடுத்தாங்க, அவர்களை உறுதியாக பிடித்துக் கொண்டார். தேவட வசனத்தை காட்டிலும் ஆண்டவர் பகிரங்கமாக அவர்களை கடிந்து கொண்டதை தப்பாக கூடியதாக இருக்கு. ஆகவே தேவட ஜனமே, நாம விட்டு வந்த பழைய எகிப்தாகிய பழைய பாரம்பரியங்களுக்கு திரும்பி போகாதே. அவ்வப்போது பாரம்பரியங்களுக்கு இடம் கொடுத்து தேவோட வசனத்துக்கு விரோதமான பாரம்பரிய காரியங்களில் தயவு செய்து இடம் கொடுக்காது, அதுக்கு போகாது, அதுக்கு ஒத்துக்கொள்ளாது, அதை ஏற்றுக்கொள்ளாது, அதை கை கொள்ளாது, அதை கடைபிடிக்காது. தேவன் அதை வெறுக்கிறார். நீ விட்டு வந்ததை திரும்ப செய்யாதே, திரும்பி அந்த இடத்துக்கு போகாதே. நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், நாய் தான் கக்கினதை தின்ன திரும்பி. இந்த மிருகங்களில் நாய்க்கு இருக்கிற ஒரு நாய்க்குணம் என்னவெண்டா, நாய்க்கு மாத்திரம் இருக்கிற ஒரு மிக கெட்ட குணம் என்னண்டா, தான் கக்கினதை தானே சாப்பிடும். அதுபோல நாம விட்டு வந்த பாரம்பரியங்களை திரும்ப நாம கை கொள்வோமாக இருந்த கோபிச்சு கொள்ளாது. அப்போஸ்தலன் பேதுரு பாணியில சொன்னா, நாமும் அப்படியில மாறிடுவோம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சுப்பா, நிமிந்து நில்லுங்க, சத்தியத்துக்காக நிமிந்து நில்லு, சத்துருவுக்கு எதிர்த்து நிக்க சத்தியத்தில் நிலைச்சு நில்லு, ஒத்த வேஷம் போடாத பாரம்பரியங்கள் நாம விட்டு வந்த பழி எய்ப்தாக்கிய பாரம்பரியங்களை நாம விட்டுடணும். அது மாத்திரமல்ல, பழக்க வழக்கங்கள், ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் இருந்த பழக்க வழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்களை தயவு செய்து விட்டுடு. அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் செய்த பாவங்களை தயவு செய்து விட்டுடு. ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் இருந்த தவறான உறவுகள், தவறான தொடர்புகள், தவறான காரியங்கள், இவைகள் எல்லாம் அடிமைத்தனம். ஒருவன் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். அவர் ஏ சொன்னார், மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினா நீங்கள் விடுதலையாகு. ஆகவே தேவனுடைய பிள்ளைக்கு நாம் எதற்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம், நாம் சுயாதீனர் என்று வேதம் சொல்றது. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் சுயாதீனர், நம்மை ஒன்றும் கட்டக்கூடாது, எந்த பாவமும் நம்மை கட்டக்கூடாது. சுயாதீனமாக சுதந்திரமாக இருந்த சிம்சோன் தான் வீட்டில் கட்டப்பட்டார், கண்கள் பிடிக்கப்பட்டார். தேவஜனமே, இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக இருக்குது. ஆகவே ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் இருந்த வாழ்வை தயவு செய்து இப்ப தொடாது. விட்டு வந்த இடங்கள், அந்த பழைய இடங்கள், பழைய அக்கியங்களை தயவு செய்து தொடாது. உனக்கு ரட்சிக்கப்படாதவோட அக்கியம் முக்கியமா, தேவனுடைய அக்கியம் உனக்கு முக்கியமா? எது முக்கியம்? ரட்சிக்கப்படாதவோட இருக்கு அக்கியமா, தேவனோட இருக்கிற அக்கியமா, எது முக்கியம்? அப்போஸ்தலன் யோவான் சொல்றாரு, எங்களுடைய அக்கியம் பிதாமாகிய தேவனோடு குமாரோட கிறிஸ்துவோடு இருக்குது. சலஞ்ச் பண்றாரு பாரு. ஆனா நாவோ ரட்சிக்கப்படுறது முதல் வாழ்ந்தது போல இப்பையும் உலகத்தோடு கொடுப்போடு அக்கியமாக ஒட்டி. ஆகவேதான் நம்ம வாழ்வில் மட்டும் இல்லை, வளர்ச்சியில ஒரு அடி ஏறி ஒரு அடி கீழே இறங்குற, யாராவது இறங்குறது, குந்தி குந்தி நடக்கிறது போல இருந்து கொண்டிருக்கிறோம். நாம எங்க போறோம், எங்க இருக்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன நினைக்கிறோம், எல்லாமே அறிவார். God knows everything. பேசுகிற எதையும் அறிவார், கேட்கிற உங்களையும் அறிவார். எனக்கு அறிவார், தேவ ஜனமே எகிப்துக்கு திரும்பி போகாத, அதை நினைக்காத. விட்டு வந்த பழக்க வழக்கங்கள், பாவங்கள், பாரம்பரியங்கள், பழைய தொடர்புகள், இவைகளை தயவு செய்து நினைக்காத, திரும்பி போகாத, அதை நினைக்காத. அது உனக்கு கேடு விளைவிக்கும், அது தேவனுக்கு விரோதமாக. ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி உன்னை அதிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார், உன்னை அதிலிருந்து விடுதலாக்கத்தான் சிலுவையிலே இயேசு பாடுபட்டு மறிச்சிருக்கிறார். ஆகவே பாடுபட்டு தன் உயிரையும் தந்து ரத்தத்தை சிந்தி உனக்கு தந்த ரட்சிப்பை திரும்ப எகிப்துக்கு போய், விட்டு வந்த காரியங்களுக்குள்ள திரும்ப போய் இழந்துறாது. அடிமைத்தனத்தையே விரும்புகிற இஷ்டவே ஜனங்கள், இந்த ஒன்றுக்கும் அடிமையாக தேவனுக்கு மாத்திரம் அடிமையாகி நம்ம விட்டு வந்தவைகளை நிரந்தரமாகவே விட்டு பிரிந்து தேவனோடு வாழ ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். உப்பு சாரமட்டு போனால் வேறு எதனால் சாரமாகும்? நாம் பிரித்தெடுக்கப்பட்டோம். உலகத்தில இருந்து, அசுத்தத்தில இருந்து, அலங்கோலில இருந்து, அலங்கோலங்களில் இருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டோம். இன்னும் அந்த பழைய படங்கள், பழைய சுரூபங்கள், பழைய விக்கிரகங்கள், பழைய புத்தகங்கள், பழைய சோ அண்ட் சோ, இவைகளை நாம இன்னும் வச்சுக்கொண்டு, இன்னும் நாம சொல்லிக்கொண்டு, இவைகளையும் நாம மறைவில செய்து கொண்டு இருக்கலாம். ஆனா God knows everything. எகிப்துக்கு திரும்பி போகாது. இவர்கள் அடிக்கடி நினைத்தது எகிப்து தான். நம்பர் டூ, அவர்கள் அடுத்து அவர்களுடைய மிஸ்டேக் என்ன? இரண்டாவது காரியம், இரண்டாவது படிங்க, சீக்கிரம் படி. இரண்டாவது,
அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து,
படிங்க,
நாங்கள் ரட்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியா சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோம், ஆனால் தாவளை.
இங்க பாருங்க, இரண்டாவது நிலைமை என்ன தெரியுமா? இதை குறித்து அதிகமாக நான் யோசித்தேன். என்ன, தேவ ஜனங்களுடைய மனதிலே, அவருடைய வாழ்விலே ஒரு திருப்தியற்ற நிலைமை இருந்திருக்கிறது. நாம பார்க்கக்கூடிய திருப்தியற்ற நிலைமை, அன்சாட்டிஸ்பேக்ஷன். என்னத்தின் அடிப்படையில் திருப்தியற்ற நிலைமை? சாப்பாட்டின் அடிப்படையில, உணவின் அடிப்படையில, இதன் அடிப்படையில தான் திருப்தியற்ற நிலைமை. என்னத்தை நினைக்கிறோம், எகிப்துல உட்கார்ந்து அந்த அப்பங்கள், அங்க சாப்பிட்ட அப்பங்கள், அங்க சாப்பிட்ட இறைச்சிகள், அந்த சாப்பாட்டை எல்லாம் நினைக்கிறோம். இந்த வனாந்தரத்துல இந்த சாப்பாடு ஒப்பிட்டு பாக்குறா, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை, அடிமைத்தனத்துல இருந்த சாப்பாடு நல்லதா, இப்ப விடுதலையாகி தேவனோடு இருக்கிற சாப்பாடு நல்லதா, சாப்பாட்டை அவன் யோசித்து கம்பேர் பண்ணி பாக்குறான், ஒப்பிட்டு பாக்குறான். எகிப்துல சாப்பிட்ட நல்ல சாப்பாடு இது எம்மாத்திரா திருப்தி அட்டை சாப்பாட்டுல திருப்தி அட்டு. ஆகவே முறுமுறுப்பு, நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, எங்க திருப்தி இல்லையோ அங்க முறுமுறுப்பு இருக்கு. பொதுவாக ஒரு மனுஷனுக்குள்ள திருப்தியற்ற தன்மைகள் வரும் பொழுது அவர் முறுமுறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது வெளிப்பட. அடுத்த இன்னும் ஒரு குணம் இருக்கு, அதுக்கு நான் அடுத்தா சொல்லுவேன். என்ன கவனிங்க, இவர்கள் திருப்தி அற்றவர்கள் ஆனார்கள், இருக்கிற உணவிலே அவர்களுக்கு திருப்பில்லை, ஆகவே அவர்கள் முறுமுறுத்தார்கள். நான் சொல்ல வர காரியம் என்னவென்றார், கவனிங்க கவனிங்க, தேவன் அவர்கள் மத்தியில இருக்கிறார், நல்லா கவனிங்க, பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்னிஸ்தம்பமாக, லிட்டரலாக கண்ணால பார்க்கத்தக்கதாக, லிட்டரலாக கண்ணால பார்க்கத்தக்கதாக தேவனுடைய பிரசன்னம், தேவன் அவர்கள் மத்தியில இருக்கிறார். ஆனா தேவன் தங்கள் மத்தியில இருக்கிறது அவளுக்கு திருப்தி இல்லை, தேவன் அவர்கள் மத்தியில் இருக்கிறது அவங்களுக்கு திருப்தி இல்லை, அவைகளுக்கு தேவையான சாப்பாடு தான் திருப்தி, அதுதான் பிரச்சனை. நான் இதை வாசித்து யோசித்து யோசித்து கட்டாவே தேவன் நம்மத்தில் இருக்கிறார் என்று அதை குறித்து அவங்க யோசிக்கல, அது அவங்களுக்கு திருப்தி இல்லை. அவங்களுக்கு என்ன திருப்தி, அவங்கள் விரும்புற சாப்பாடு, எகிப்துல சாப்பிட்ட சாப்பாடு, அதுதான் எங்களுக்கு திருப்தி. கத்தாவ தேவனே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறது எங்களுக்கு திருப்தி இல்லை, எங்களுக்கு தேவையான சாப்பாடு எகிப்துல சாப்பிட்ட சாப்பாடு, அந்த சாப்பாடு எங்களுக்கு ஒரு இறக்குமதிச்சு, அதுதான் எங்களை திருப்தி படுத்தும். ஆகவேதான் நான் சொல்றேன், தேவனா அல்லது நமது தேவையா, எது நம்மை திருப்திப்படுத்தும், எது நம்மை சாட்டிஸ்ஃபை பண்ணும், உன் திருப்தி எங்க இருக்குது? என கரிபானவர்களே, தேவ ஜனங்கள், தேவ ஜனங்கள் தான் தேவன் மத்தியில இருந்தும், அவங்க தேவன் அவர்கள் மத்தியில இருந்தும் அது அவர்களுக்கு திருப்தி அல்ல. அவர்களுக்கு தேவையெல்லாம் தங்கள் தேவைதான், தங்கள் தேவை, தங்களை திருப்தியாக்கணும். ஆண்டவன் நம்ம இருக்கிறது அதப்படி பிரச்சனை. இப்ப நாம சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய திருப்தி எங்க இருக்குது? நான் சொல்றதை கொஞ்சம் சிந்தி, உண்ட ஆத்மாவில நீ கேட்டுப்பாய், நீ எங்க திருப்தி அடைகிறாய், உண்ட ஆத்மா எங்க திருப்தி ஆகும், உண்ட ஆவி எங்க திருப்தி ஆகுது, தேவன சமூகத்திலே தேவனுக்குள்ளே நீ திருப்தி அடைவாயோ, அல்லது உலக தேவைகள் உன்னுடைய தேவைகளில் நீ திருப்தி அடைய போகிறாயோ, தேவனுடைய நோக்கத்துக்காக நீ வாழ போகிறாயோ, அல்லது உண்ட மனசுல இருக்கிற நோக்கங்கள், உண்ட மனசுல இருக்கிற விருப்பங்கள், உனக்குள்ள இருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற நீ வாழ போகிறாயோ, தேவனுடைய விருப்ப வெறுப்புகளை படி நீ வாழ போகிறாயோ, அல்லது உண்ட மனசு மாமிசம் விரும்புறதையே நிறைவேற்றி கண்ண முடிக்கிறதுக்கு நீ துடிக்க போகிறாயோ. நான் சொல்ற கேளுங்க, நாம சாகும் வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குதான் போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை அவ்வப்போது விரும்பாத விரும்பாடிகளாக நமக்கு வரத்தான் செய்யுது. ஆனா இவைகள் நாம சாகும் வரைக்கும் இருக்கு, இவைகள் எல்லாம் எனக்கு இன்றைக்கு இருக்கிற எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும், எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படணும், அப்பதான் நான் கர்த்தருக்குள்ள சட்டிஸ்ஃபை ஆவேன், திருப்தி ஆவேன் சொன்ன. நான் சொன்னேன் கேளு, நீ சாகும் வரைக்கும் நீ திருப்தி அடையவே மாட்டாய். இன்றைக்கு இருக்கிற உங்க தேவையெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும், இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் நான் கர்த்தருக்கு திருப்தி ஆவேன் சொல்லி சொன்னால், நான் சத்தியத்தை பண்ணி சொல்றேன், நீ கண்ணு மூடும் வரைக்கும் உடைய வாழ்வினோட திருப்தியை நீ அனுபவிக்கவே மாட்டாய். ஆகவே நான் சத்தியத்தை பண்ணி சொல்றேன், இந்த தேவைகள் நம்முடைய வாழ்வில் இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படுவது மட்டுமல்ல, நமக்கு திருப்தி, நம்முடைய ஆத்தும திருப்தி தேவனுக்குள்ளே இருக்கட்டும், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கட்டும், கர்த்தாவே நீரன் தேவன் உமக்குள்ளே ஆத்தும திருப்தி நீ என் ஆத்தும தேசம் என்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லணும் பாருங்க, அவன் தான் உத்தம பக்தன் பாருங்க. யாருக்கு தேவையில்லை, யாருக்கு குறைவில்லை, எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் தேவை இருக்குது, குறைவு இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஏன்னா நம்ம வாழ்ற உலகம் அப்படிப்பட்டது. சோ ஆகவே இது எல்லாம் ஆண்டவர் தீர்க்கணும், எல்லாவற்றையும் சந்திக்கணும், அப்பதான் நான் ஆண்டவர்களுக்கு திருப்தியாவேன். எங்க முடிய போகுது, திருப்தி அடையாத படிக பிரசங்கியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் படிங்க, படிக பக்கத்தை சொல்லுங்க, பிரசங்கி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சீக்கிரம் படி, ஐந்து பத்து படி,
795 பக்கம்
படி படி படி.
பணப்பிரியன் பணத்தினால் திருப்தியாவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தியாவதில்லை. இதுவும்
அதான் முக்கியம், அதான் முக்கியம், இதுவும் மாயையே. அப்படி இருக்கா கூட பைபிள் இருக்க பாருங்க, எனக்கு தெரியும் நீங்க வாசிச்சிருப்பீங்க, ஆனா இதை கொஞ்சம் பாருங்க. பணப்பிரியன் பணத்தினால திருப்தி ஆகிறது இல்ல, செல்வப்பிரியன் செல்வத்தினால திருப்தி ஆகிறதும் இல்ல, இதுவும் மாயையே. பணத்தினால ஒரு மனுஷன் திருப்தியாக மாட்டான், செல்வத்தினால ஒரு மனுஷன் திருப்தி அடைய மாட்டான். ஏனென்றால் இது ஒரு மாயை, இது ஒரு மாயை, உண்மை இல்லாதது, காண நீர் போல இருக்கும். ஆகவே பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைய நினைக்கிறதும் செல்வப்பிரியன் செல்வத்தினால திருப்தி அடைய நினைக்கிறதும் ஒரு மாயை, அதுல உண்மை இல்லை, அதுல அவன் திருப்தி அடையவே முடியாது. 80 வயது கிழவனும் 80 வயது தலைநொறிந்த கால் நரம்புகள் கை நரம்புகள் சோர்வடைந்தாலும் இன்னும் எதையாவது சேர்க்க வேண்டும், இன்னும் எதையாவது தேட வேண்டும் என்று இன்றைக்கும் மனுஷன் ஓடுகிறதையும் தேடுறதையும் கண்ணால பாக்குறோமே. எங்கே போக, அவன் கண்ணை மூடும் வரைக்கும் எதையாவது ஒன்றை உலகத்தில் தேடிதே இருக்கிறான், சேர்க்கிறான் சேர்க்கிறான் சேர்க்கிறான், ஆஸ்தியை மலை போல சேர்க்கிறான். வீட்டில் யார் அதை அனுபவிப்பான் என்று அறியான் என்று வேதம் சொல்றபடி சாகும் வரைக்கும் சேர்த்து சேர்த்து அவருடைய வாழ்க்கை செத்து போகிறான். பாருங்க, கண்டது மிச்சம் என்ன, செத்ததா, செத்து குவித்ததுதான். பைபிள் சொல்றது இதுக்கும் ஒரு மாயை. நீ மாயை பின்பற்ற போகிறாயா அல்லது உண்மையை பின்பற்ற போறாய்? திபத்துக்கு பவுல் எழுதும் போது சொல்றாரு, போதும் என்கின்ற மனதோடு கூடின தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். தேவோட பிள்ளைகளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அப்படி இல்ல பாஸ்டர், எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு எவ்வளவு குறைவு இருக்கு, இது எல்லாம் சரிப்பட்டா பிறகு எல்லாம் சரியா வந்தா தான் நான் திருப்தி ஆகும். அப்பதான் நான் கேட்கிறேன், ஒரு திருப்தி எங்க இருக்குது? உனக்கு தேவை இருக்கிறது உண்மைதான், உனக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், அச்சபி அவைகளெல்லாம் கத்து சந்தாத்தான் ஆண்டவனுக்குள்ள நான் திருப்தியாகும். பாருங்க, தேவன் மக்கள் மத்தியில் இருக்கிறார், ஆனால் அவர் தேவன் கூட இருக்கிறது அவனுக்கு திருப்தி இல்லை, அவனுக்கு தேவையான சாப்பாட்டில் தான் அவன் திருப்தி அடைய பார்த்திருக்க. அப்படி யோசிக்கும் போது எனக்கு ஏது எனக்குள்ள போற, அங்கே விதான பிரச்சனை. ஏவாளுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாவித உணவும் இருந்தது, எல்லா மரங்களும் எல்லா கனி மரம் செடி அந்த நாட்கள்ல எந்த கட்சியும் புசிக்கிறதுக்கு ஆண்டு எல்லோ பண்ணவில்லையே, அது நமக்கு தெரியுமே. ரோவாட காலம் வரைக்கும் எல்லாரும் வெஜிடேரியன் தான், ரோவாட காலம் வரைக்கும் எல்லாரும் மரக்கறி பழங்கள் தான் புசித்தாங்க. இந்த நிலைமை தான் 1000 வருஷம் அரசாட்சியிலே வரப்போகுது. கவலைப்படாதீங்க, ஒரு மாதிரி சரிப்படுத்திக் கொள்ளுது. என்ன செய்யறது பாருங்க, 1000 வருஷம் அங்க ஆண்டவர் வச்சியோடும் இல்ல, மரம் என்ன இள வகைகளும் கிழங்கு வகைகளும் தானிய வகைகளையும் நல்லா புசிச்சாங்க, அவங்களுக்கு எல்லா வகையும் இருந்தது. ஆனா எது தேவையில்லைன்னு ஆண்டவர் அதை என்ன ஒதுக்கி வைத்தாரோ அதை தான் போய் பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் என்ன புசிப்புக்கு ஏற்றது, இன்னும் புசிக்க இல்லை, அது இச்சிக்கப்படத்தக்கது, என்ன உள்ள போக இல்லை. அப்ப அதை பார்த்து இன்னும் புசிக்கல, அதை பார்த்து எல்லாத்தையும் முழுங்குறியே, எல்லாத்தையும் தின்னுறியே, எல்லாத்தையும் கோஸ்டர்லெஸ்ஸாக போடுறிய உள்ளுக்கு, இது திருப்தி இல்லாத உனக்கு இன்னும் ஒரு பழம், அதுவும் விளக்கப்பட்ட பழம், தேவனை நீ செய்ய வேண்டாம்னு சொன்னதோ அதுல திருப்தி அடைய பார்த்தாலே அதுதானே வந்தது பிரச்சனை. இவைகள் எல்லாம் தமக்கு திருஷ்டா தகுவாக இருக்கு. உலகத்தின் முடிவு நாட்களில் முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எச்சரிப்பாக இருக்கு. குருந்தியர் 10:1 குருந்தியர் 10 வாசிக்கிறோம் இல்லையா? எனக்கு அறிவாரு, தேவோட ஜனமே, உன் ஆத்மாவை நீ ஒரு கேள்வி கேட்டுப்பாரு, நீ எதுல திருப்தி அடைகிற, எங்கே திருப்தி அடைகிற? உலக பொருட்கள் எல்லாம் இருக்கும் பொழுது திருப்தி அடைய போறியா, அல்லது தேவனுடைய பிரசன்னத்துல தேவனுக்குள்ள தேவனுடைய சமூகத்தில் என்னை திருப்தி அடைய போறியா? எது உனக்கு முக்கியம்? ஆத்மாவை கேட்டுப்பாரு, நம்ம எங்கே திருப்தி அடைய போறோம்? உலக ஜனங்கள் தான் அது வேணும் இது வேணும், அதை கொண்டு வா இதை கொண்டு வா. ஆனா தேவ ஜனம் அழியாத ராஜ்யத்தை, அழிவில்லாத தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க காத்திருக்கிறோம். நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்றே தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என்று எழுதப்பட்டிருக்கு. முடிவில்லாத வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு, முடிவில்லாத ராஜ்யம், அந்த வாக்கியத்தை பெற்று அனுபவிக்க இந்த உலகத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம் போயிடுவோம். தேவன் தங்கள் பத்தியில் இருக்கிறதையும் கண்டும் பார்த்தும் உணர்ந்தும் கத்தருக்குள்ள தேவனுக்குள்ள அவர்கள் திருப்தி அடையாமல் தாங்கள் விரும்பின சாப்பாட்டில் திருப்தி. ஆகவேதான் இந்த இசுவுக்கு பிறகுதான் வானத்திலிருந்து மன்னா ஆண்டவர் கொடுக்கிறார். தெரியுமா உங்களுக்கு இந்த 16 அதிகாரத்தில் இந்த முறுமுறுப்பு பிறகுதான் கிட்டத்தட்ட 2.5 மாதத்துக்கு பிற்பாடுதான் சொன்னார் ஆண்டவர் மோசே பார்த்து ஜீவாப்பா போய் சொல்லு ஜனங்களுக்கு நான் உங்களுக்கு தருவேன் சாப்பாடு. எனக்கு யோசிச்சு பாக்குறேன் 40 வருஷம் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்கள் அது இவங்க தின்றதுல வலையாக்குங்க. ஒரு வேலை வில்லட்டி இல்லை தானே, தொலைதூரம் ஒன்றும் இல்லை, படிப்பு ஸ்கூலு யூனிவர்சிட்டி ஒன்றும் கிடையாது, பேக்கரியும் கிடையாது, என்ன மரக்கரியும் என்ன பேக்கரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தோட்டமும் கிடையாது, வயலும் கிடையாது, விவசாயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பேங்கும் கிடையாது, ஒன்றும் இல்லை. காலங்களும் போறது பிறக்கிறது, கொண்டு போறது அவிக்கிறது, இடிக்கிறது, உருட்டுறது, பிறட்டுறது, தின்றது, அல்ல சாப்பிடுறதா. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரு 40 ஆண்டுகள் வரைக்கும் இங்க ஆரம்பிச்சவங்க இஸ்ரவேலுக்குள்ள போய் அவங்க சேரும் வரைக்கும் 40 வருஷமும் கொட்டோ கொட்டனு 20 லட்சம் பேரு கொட்டோ கொட்டனு கொட்டுது. ஆண்டவர் என்ன வானத்தில் என்ன மரஞ்செடி வச்சு தானியங்களை வச்சு அனுப்புறாரா, அல்லது எப்படி இதை நான் எப்படி 40 வருஷம் இவ்வளவு ஜனத்துக்கு எப்படி கொட்டோ கொட்டோட்டு கொட்டுறாரே பாருங்க. கவனமும் காலமும் எழும்பி போறது பிறக்கிறது உடைக்கிறது கட்டுறது தட்டுறது பிறட்டுறது சாப்பிடு. சோ இந்த இசுவுக்கு பிற்பாடு இந்த சம்பவத்துக்கு பிற்பாடுதான் ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவு கொடுக்கிறாரு. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டார் என்று அவர் ஒவ்வொரு நாள் காலமையும் ஆண்டவர் கொட்டுவாரு. இவங்க போவாங்க பிறக்குவாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டு சாப்பிடு. ஆனாலும் அவங்க திருப்தி அடையல, அந்த சாப்பாடுல அவங்களுக்கு திருப்தி அடையல. அதுக்கு பிறகும் அவங்களோட புரட்டாட்டங்களை நீங்க பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. ஏன் நான் சொல்ல வரேன்டா, மனுஷன் அதுல திருப்தி அடையவே மாட்டான். ஆனால் உண்மையான தேவோட பிள்ளைகள் நான் அடிச்சு சொல்லுவேன், தேவோட சமூகத்துல உண்மையான ஒரு தேவோட மனுஷனோ மனுஷியோ கத்தருக்குள்ளதான் அவர் திருப்தி அடைவான். தேவோட பிரச்சனை தான் அவர் அவங்க சொல்லுவேன். உலங்கால் போட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இவங்களோட தனி ஜபங்களில தேவனோடு உறவாடும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்திற்கு எந்த பொருளும் என்னை திருப்தியாக்க, உம்முடைய பிரச்சனை உம்முடைய சமூகம் தான் என்னை திருப்தியாக்க. அவர்தான் மோசி சொன்னார், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போகாவிட்டார் இந்த இடத்திலிருந்து எங்களை கொண்டு போட்டார் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவ மனுஷன் பாலும் தேனு போடுற தேசம் தான் ஆண்டவர் வாக்கு பண்ணிக்காது. ஆனா உம்முடைய சமூகம் உங்களுடைய பிரச்சனை என்னோடு கூட வராவிட்டார் இந்த இடத்துல இருந்து என்னை கொண்டு போகாத. ஏன்னா எனக்கு பாலும் தேனு போடுற தேசம் அல்ல, எனக்கு நீர் தான் முக்கியம், எனக்கு உம்முடைய பிரச்சனை தான் முக்கியம். அவர் தான் தேவனுடைய மனுஷன். இந்த கருமை ஆத்மாவே எனக்கு உனக்கு எது முக்கியம், நீ எங்க திருப்தியாகிற, உலக ஜனங்கள் போல கண்டதைகளையும் செய்து கண்டதையும் அனுபவிச்சு அதிலேயா நாம் திருப்தி அடைய போறோம். அல்ல உண்மையாக ஆண்டவருடைய முகத்தை தேடி தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை ஆராதித்து அவரை தொழுது கொண்டு விண்ணப்பம் பண்ணி மண்டாடி தேவ வஸ்திரங்களை வாசித்து தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்து நீ திருப்தி அடைகிறாய். நினத்தையும் கொழுப்பை உண்டது போல என் ஆத்மா திருப்தியா, சங்கீதக்காரன் சொல்றான், நினத்தையும் கொழுப்பை உண்டது போல் என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் உம்மை போற்றும். Do we have that experience in your life? If you are a real man or woman of God, தேவ சமூகத்தினுடைய ஆத்மா திருப்தியாகிறதா அல்லது உலக காரியங்களுக்குள்ள என்னை திருப்தியாக துடிக்கிறாயோ? But we have converted. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருந்தார், அதை அசட்டை செய்தார்கள், அதில் அவர்கள் திருப்தி இல்லை. முந்தர் எல்லாம் போய் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள், எகிப்திலே தாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுகளை 11 அதிகாரம் 4-6
பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது,
இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது,
நமக்கு ரட்சியை புசிக்க கொடுப்பவர் யார்?
மண்ணால போர் அடிச்சு அது வேற, இப்ப ஆண்டவர் கொடுத்த மண்ணா போர் அடிச்சிருது. நான் நினைக்கிறேன் அங்க ஹெவில்ல ஒரே இதான் சாப்பாடோ, தூதர்கள்லாம் இதான் சாப்பிடுறாங்களோ, அவங்களுக்கு போர் அடிச்சதோ இல்லையோ எனக்கு தெரியல. அவன் போய் கேட்டுட்டு சொல்றேன், ஆனா நான் போனா திரும்பியும் வர மாட்டேன். இன்னைக்கு போறாங்க, இன்னைக்கு அடிக்கடி எல்லாம் போயிட்டு வர்றாங்களா எனக்கு தெரியாது. எந்த என்ன எந்த பிளைட்ல போறாங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சில பேர் அடிக்கடி ஹெவிலுக்கு போறாங்களா வாராங்களா போறாங்களா வாராங்களா எனக்கு தெரியல. ஆனா நான் போனா திரும்பி வர மாட்டேன் சொல்லிடுவாங்க. கத்தரே சோதரம். என்ன கவனிங்க, இந்த படிக்க படி
நாம் எகிப்திலே கிரியமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும்
மச்சங்களையும்
வெள்ளரிக்காய்களையும்
கொம்மட்டிக்காய்களையும்
கீரைகளையும்
கீரைகளையும்
வெண்காயங்களையும்
வெள்ளைப்பூண்டுகளையும்
இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகுது.
அதையெல்லாம் நாம நினைக்கிறோம். அதை நினைக்கும் போது எங்கள் உள்ளம் என்ன செய்யுது? வாடி போதா? தேவ பிள்ளைகளுடைய உள்ளம் வெண்ணத்துல வாடி போகுது. ஜோஜி பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உள்ளம் வாடுதான். எதுக்கு தெரியுமா? திண்ட சாப்பாடு, எகிப்தில திண்ட சாப்பாடுகளை நாங்கள் நினைக்கிறோம், எங்களுடைய உள்ளம் வாடி. ஆகவே அவர்களுக்கு உள்ளே தேவனுடைய அன்பு பூரணப்படையில, தேவனுடைய வல்லமை அவர்கள் அனுபவிக்கல, தேவன் அவர்கள் மத்தியில் இருந்தாலும் தேவனுக்குள்ளே அவர்கள் தங்கள் பூரணமாக ஒப்பு கொடுக்கல, தேவனுடைய நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளல. ஆகவே தேவனுடைய வழியை அவர்கள் அறியாமல், தேவனுடைய நோக்கத்தை புரியாமல், அற்ப சொற்ப தேவைகளுக்காக, உலக தேவைகளுக்காக, சாப்பாட்டுக்காக, இறைச்சிக்காக ஆண்டவர் நோக்கி முறுமுறுத்து அவர்கள் செய்த காரியங்கள் நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் முந்தி சாப்பிட்ட சாப்பாட்டை இப்ப இருக்க சாப்பாடையும் அவங்க கம்பேர் பண்றாங்க, ஒப்பிட்டு பார்த்து முறுமுறுக்கிறார். தேவன் அவர்கள் பத்தியில் இருந்தாலும் அதிலே அவர்கள் திருப்தி அடையாமல் தாங்கள் பெரும்பற சாப்பாட்டில் தாங்கள் பெரும்பறவைகளுக்குள்ள திருப்தி அடைய பார்க்கிறார்கள். தேவ ஜனமே, நீயும் அப்படி போயிட, உனக்கும் எனக்கும் திருப்தி தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னவர். இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் நமக்கு தேவைதான். கொஞ்ச காலம் இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கு சில பொருட்கள், சில வசதிகள், சில வாய்ப்புகள் நமக்கு தேவைதான். இல்லைன்னு இல்லை, ஆனால் அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வில் திருப்தி. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் நமக்கு. அப்படி நான் சொன்னது போல உலங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீதானப்பா என் திருப்தி, என் ஆத்துவ நேசர் நீதான். உண்மையை அவரை பார்த்து சொல்லுங்க, உறவாடுங்க, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிங்க. உள்ளான மனுஷன் பலப்படட்டும், பாவத்துக்கு விலக்கி உங்களை பாதுகாருங்க, தேவ நோக்கத்தோடு இணைந்து கொள்ளுங்க, தேவனுடைய திட்டத்தில் விட்டுக் கொடுங்க. கத்திரிக்காக வாடுகிற வாஞ்சி வைராக்கி நமக்குள்ள பெருகட்டும். நான் வாடுகிற உலகம் பொல்லாத உலகம் போகட்டும். வேற மூன்றாவது அவர்களுடைய காரியம், முதலாவது நான் பார்த்தோம், அவர்கள் விட்டு வந்த இடத்தை அடிக்கடி யோசித்தார்கள், திரும்பி போக நினைத்தார்கள். இரண்டாவது, அவர்கள் திருப்தியற்ற நிலைமை, எகிப்தில சாப்பிட்ட சாப்பிட்டையும் வனத்திரத்தில் சாப்பிட்ட சாப்பாட்டையும் ஒப்பிட்டு பார்த்து திருப்தியற்ற நிலம் இருந்தார்கள். மூணாவது காரியம், தேவனுடைய ஜனங்கள் தங்கள் தேவைகளுக்காக தேவன் நோக்கி கூப்பிடாமல் அவவிசுவாசத்தினாலே நிறைந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். டிஸ்பிலீஃப், அவவிசுவாசம். வனாந்திரத்தில் இருந்த சபை தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே குடிகொண்டிருந்தது தெரியுமா? அவவிசுவாசம். நான் முதல்ல சொன்னேன், எங்க திருப்தி இல்லையோ அங்க முறுமுறுப்பு இருக்கும். அடுத்த உதாரணம் என்ன சொல்லுமா? என்ன கவனிங்க, எங்க அவவிசுவாசம் இருக்குதோ அங்க முறுமுறுப்பு இருக்கும். வேதத்துல பல இடங்கள் நீங்க பாப்பீங்களா இருந்தால், அவவிசுவாசத்தினாலே அவர்கள் முறுமுறுத்தான். ஒரு கட்டத்துல அவவிசுவாசத்தின் அடையாளங்கள்னு ஒரு 8-9 காரியங்கள் எடுத்து டீச் பண்ணேன். அவவிசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி சில குறிப்புகள் எடுத்து வேதத்துல இருந்து பார்த்தேன். என்ன கருமானவங்களே, அவவிசுவாசத்துக்கு ஒரு முக்கியமான அடையாளம் நம்முடைய வாயில் இருக்கிற முறுமுறுப்பு. ஆனா நாம விசுவாசிகள் தான், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்குள்ளதான இத்தனை பிரச்சனை நடந்திருக்குது பாருங்க. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, மூன்றாவது அவருடைய காரியங்கள் என்னவென்றால், அவர்கள் தங்கள் தேவைகள் சரி, ரட்சி விரும்பி இருக்கலாம், தானியம் விரும்பி இருக்கலாம், தேவை இருக்கலாம், அதை விசுவாசத்தோடு தேவன் நோக்கி பார்த்து மன்றாடி இருக்கலாம். ஆண்டவரே நாங்கள் இதை விரும்புகிறோம், அல்லது எங்களுக்கு தேவையா இருக்குது, கத்தாவை சித்தமான இதை எங்களுக்கு தாருமட்டு ஊக்கமாக ஆண்டனத்தோடு மன்றாடி இருக்கலாம், விண்ணப்பம் பண்ணிருக்கா, ரிக்வெஸ்ட் பண்ணிருக்க. ஆனா அதையெல்லாம் அவங்க செய்யல. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் தேவனுக்கு தங்கள் தேவை சந்திக்க உடனே அவங்க செய்வார்கள், மோருமோப்பார். இது என்னது கடையாளம்? அவவிசுவாசம். எல்லாம் கவனிங்க, அவவிசுவாசம் பொறுமையோட காத்திருக்காது, ஆனா விசுவாசமும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கும். நான் சொல்ல கவனிங்க, அவவிசுவாசம் பொறுமையோடு காத்திருக்காது, ஆனால் விசுவாசமோ நீடிய பொறுமையோடு கத்தருக்காக காத்து. சங்கீதக்காரர் சொல்றான், நான் கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாக சாய்ந்து எனக்கு செவி கொடுத்தார். சோ விசுவாசம் பொறுமையோடு காத்திருக்கும். 75 வயதுல ஆபிரகாமை சந்தித்தாலும், ஈசாக்கு பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் இடைவெளி இருந்திருக்குது, அவன் விசுவாசத்திலே பொறுமையோடு காத்திருந்தான். ரோமர் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்திலே அவன் பலவீனமாக இருக்கவில்லைன்னு சொல்லி. சில காரியங்கள் இருந்தாலும் வேதம் சொல்கிறது விசுவாசத்திலே அவன் பலவீனமாக இருக்கவில்லை என்றும், அவன் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்றும் வேதத்தில் நாம வாசிக்கிறோம். இயேசு சொல்லும் பொழுது, நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமுடைய செயலை நீங்கள் செய்திருப்பீர்களே, ஆபிரகாமுடைய கிரியைகளை நீங்கள் செய்திருப்பீர்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை மேற்கோள் காட்டுவதை நம்ம பார்க்கக்கூடியதாக. எனக்கு அருமையா தேவ ஜனமே, அவவிசுவாசம் நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கும், ஆவிக்குரிய எழுச்சியை குலைக்கும். அவவிசுவாசம் தேவனோடு நெருங்காதபடி தடை செய்யும். அவவிசுவாசம் தேவ வழிகளை தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாதபடி மாறி மாறி விகாரப்படும். அப்ப மத்திய புத்தகத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் சொல்லப்படுது, அவருடைய அவவிசுவாசத்தினாலே அங்கே இயேசு அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை சொல்லு. தேவ ஜனமே, நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் நமக்குள்ள அவவிசுவாசம் இருக்குமாக இருந்தால் தேவனுடைய நோக்கத்தை நாம கண்டுபிடிக்க முடியாது, தேவனுடைய நோக்கத்தை நாம நிறைவேற்ற முடியாது, தேவனை பிரியப்படுத்த முடியாது, தேவனை நெருங்க முடியாது, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் காலங்கள் கரைந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு அநேகர பிரச்சனை தெரியுமா, நமக்குள்ள அவவிசுவாசம் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ளாமலே நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை நீ சொல்லலாம், பாச நான் ஜெபம் பண்றேன், நான் அதை குறிச்சு சொல்லலப்பா. அவவிசுவாசம் உள்ளவனையும் ஜெபிக்கலாம் தெரியுமா எனக்கு, அவவிசுவாசம் இருந்தாலும் ஆராதிக்கல தெரியுமா உனக்கு. ஆகவேதான் ஆண்டவர் சொன்ன, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் நீங்கள் இவைகளை கேட்டுக்கொண்டார். அப்படி அவவிசுவாசம் உள்ளவர்களை ஜெபிக்கலாம், அந்த ஜெபத்துக்கு பதில் இருக்க, சத்தம் போடலாம், ஆனா அது மேலே போக. தேவ ஜனந்தான் கண்ணுக்கு முன்னால பார்க்கிறார்கள், காரியங்கள் நடக்குது, தேவோட பிரச்சனத்தை பார்க்கிறாங்க, ஆனால் அவவிசுவாசம் அவர்களுக்குள்ளே சொல்றேன் கவனிங்க. இந்த அவவிசுவாசத்தினால் அநேக புனங்கள் வனாந்தரத்தில் விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவவிசுவாசத்தின் அவருடைய புனங்கள் வனாந்தரத்தில் விழுந்தது என்று எபிரேயர்ல நாம வாசிக்கிறோமே தெளிவாக. ரெண்டு பேரை தவிர, காலவே யோசுவாயும் தவிர மற்ற ஒருவரும் அந்தவர் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்குள்ள போக முடியாம போனது பிரதான காரணம் என்ன? அவவிசுவாசம். தேவ ஜனம்தான், அற்புதங்களை பார்த்தவர்கள் தான், தேவனுடைய குரலை கேட்டவர்கள் தான், தேவனுடைய கற்பனைகளை பெற்றவர்கள் தான், ஆனாலும் அவவிசுவாசத்தினாலே தேவன் வாக்குத்தது பண்ணின கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இப்ப டாமும் வனாந்தர பிரயாணம் தான் போய்கிட்டு இருக்கிறோம். அவர்களுக்கு இருந்து அதே பிரச்சனை நமக்கும் இருக்குது, அவர்கள் இருக்கும் பொழுது அதே பிசாசு இப்பையும் இருக்கிறான். ஆனா நமக்கு இருக்கிற ஒரு விசேஷம் என்னவென்றால், அவர்களை நடத்துறது மோசே, ஆனா நம்மை நடத்துறதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடு. ஆகவே அவர்களை பார்க்கலும் நமக்கு மேன்மையான ஆவிக்குரிய அனுபவம் உண்டு. எனக்கு அறிமானவர்களே, அவர்கள் மத்தியிலே தேவன் இருந்தார் உண்மைதான், ஆனா இன்றைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சிலாக்கு என்னவென்றால், நமக்கு உள்ளேயே தேவன் வந்து விட்டார். இப்ப தேவன் நம் மத்தியிலே இருக்கிறது மட்டுமில்ல, நமக்குள்ளே அவர் வாழுகிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசம் பண்ணுவதே அந்த ரகசியம். உலகத்துக்கு இது புரியாது, மற்றவர்களுக்கு இது தெரியாது. தேவன் உனக்குள்ள வாசம் பண்றதும், தேவ ஆவியானவர் உனக்குள்ள வாழ்றது, உனக்குள்ள வாசம் பண்றது உலகத்தவன் புரிய மாட்டான், உலகத்தும் தெரியும். ஆனா உனக்கு தெரியும், உனக்குள்ள ஒருவர் வாழ்கிறது, தேவன் ஆவியாக உனக்குள்ள இருந்து உன்னை நடத்துகிறது, உன் பாவத்தை கண்டித்து உனக்கு உணர்த்துகிறது, பரிசுத்த குலைச்சைகளை கண்டித்து உணர்த்துறது, சத்தியத்திலே நம்ம நட தேவ நோக்கத்தை நிறைவேற்ற, தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ அறிவாய். உலகம் அறியாது, அது ஒரு ரகசியம் என்று வேதம் சொல்றது. ஹலோ, எங்க இருக்கிறீ? பிசாசு வேகிறதுக்கு இடம் கொடுக்க கூட. அவவிசுவாசத்தினாலே அவர்கள் பிணங்கள் வனாந்தரத்தில் விழுந்தது. கரிமான தேவஜனமே, அவர் வளைக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ ஆவியை பெற்றிருக்கோம், கர்த்தருடைய வேதத்தை கையில வைத்திருக்கிறோம், சபையாக கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், உண்மைதான் ஸ்தோத்திரம். ஆனாலும் ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவோட ராஜ்யத்தை இழந்து போறதுக்கு இடம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் பரமராட்சியத்தை பரலோகத்தை இழந்து போறதுக்கு இடம் இருக்குது. ஆகவேதான் பிசாசு சுத்துதிரானாம். யாரை விழுங்கலாம், யாரை தடுக்கலாம், யாரை விழுத்தலாம், யாரை அந்த ஜீவ பாதையில போகாதபடி அவர்களை யாரை வழிவிலக பண்ணது? சத்துரு சுத்தி திரானாம். யாரை விழுங்கலாம், யாரை அகப்படலாம், யாரை பாவத்துல தள்ளலாம், யாரை பழைய பாவங்களுக்குள்ள கொண்டு போகலாம், யாரை திரும்ப எகிப்துக்கு அனுப்பலாம், பார்த்துட்டே இருக்கிறார். நாமளோ அறியாதவங்க போல இருக்கிறோம். ஒரு காலத்தில் அனல் இருந்தது, ஆனா இன்றைக்கு ஒரு காலத்தில் ஆவியில நிறைந்து நல்லா ஜெபம் பண்ணோம், ஆனா இன்றைக்கு ஒரு காலத்தில் ஆவியில நிறைந்து நன்றாக ஆண்டவரை ஆராதித்தோம், ஆனா இன்றைக்கு ஒரு காலத்தில் தேவனுக்கு என்று வாழ வேண்டும் என்ற துடிப்பு இருந்தது, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஆண்டவர் கொண்டு சேவனம் என்ற ஒரு ஆர்வம், ஒரு பாரம், ஒரு வேகம், ஒரு துடிப்பு நமக்குள்ள இருந்தானே. இன்றைக்கு இளமை என்ன? God knows everything. நாம் காரணங்களை அடுக்கலாம், அதனால அப்படி, இதனால அப்படி, ஆனா இவைகளெல்லாம் மனுஷருக்கு அடுக்கலாம், ஆனா கர்த்தருக்கு முன்பாக நாம நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது, பட் we are going to say, அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த சந்தர்ப்பம் சரியில்லை, இந்த சந்தர்ப்பம் சரியில்லை, ஆகவே நான் பாஸ்ட் சரியில்லை, சபை சரியில்லை, ஆகவே இப்படி இருந்துட்டேன். நல்லது உத்தமம் உண்மையில ஊழியக்கானு உன் எஜமான சந்தோஷத்தை பிரைவசிய டாக்டர் சொல்ல போறாரோ, உன் மனசாட்சிக்கு தெரியுது. God knows everything. அவவிசுவாசம் அவர்களுடைய பிணங்கள் வனாந்தரத்தில் விழுந்தது, ஆகவே தேவன் அவர்களுக்கு விலகினான்னு சொல்லி, தூரமானான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நாலாவது காரியம் அடுத்து நாம பார்க்க போறது என்ன? முதலாவது விட்டு வந்த இடத்தை எகிப்தை விரும்பினார்கள், அடிமத்தனத்தை விரும்பினார்கள். இரண்டாவது அவர்கள் திருப்தியற்ற நிலைமையில் இருந்து புறமுடுத்தார்கள். மூன்றாவது அவவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தார்கள். நாலாவது ஏற்கனவே இயக்கப்பாற்பட்ட எத்தனையோ அற்புதங்களை அவர்கள் மத்தியில தேவன் செய்திருந்தும் நன்றி இல்லாதவர்களா இருந்துட்டாள். எகிப்தில செய்த அற்புதங்கள் அது வேற, எத்தனை அற்புதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் எகிப்தில பாருங்க. கோசேன் நாட்டில் அவர் என்ன இஷ்டவேக்கள் இருந்த நாட்டில் ஒன்றும் நடக்க இல்லை, அவர்களோட தலையீட்டுகள் ஒன்றும் சாக இல்லை. ஆனா எகிப்தியோட தலையீட்டுகள் செத்து நாறுது, ஆனா கோசேன் நாட்டிலே ஒன்றும் இல்லை. மூன்று நாள் எகிப்து முழுவதும் இருள், ஆனா கோசேன் நாட்டிலே வெளிச்சம். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, நன்றாக இருக்கிறார்கள். தேவன் தன் ஜனத்தை வித்தியாசப்படுத்தி விசேஷப்படுத்தி மகிமைப்படுத்தினார். பாரு, கண்ணார அற்புதங்களை கண்டும் நன்றி இல்லாமல் போய்விட்டார். அது மாத்திரமா, எகிப்தை விட்டு வெளியில வந்து சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக பாலைமுறை இருக்கும் பொழுது பார்வோ லேசில விடமாட்டான் பாருங்க, பிசாசு லேசில விடமாட்டான். நமக்கு வேலை செய்யாமல் இஷ்ட வேலை போக விட்டது என்ன? நாம அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விட்டது என்ன? பிசாசு அப்படித்தான் நினைப்பான் இல்லையா? நாம ரட்சிக்கப்பட்டு அவனோட ராஜ்யத்தை விட்டு அவன் ஆளுகை விட்டு வெளியில வந்தானும் எப்படியாவது அவனை திரும்ப கொண்டு வந்தே, அவனை திரும்பவும் அந்த பழைய பாவங்கள் பழைய பழக்கங்களை கொண்டு வந்ததுக்காக அவன் தீவிரமாக சோர்ந்து போகாம முயற்சி செய்து கொண்டதாரு. நாம தான் சோர்ந்து போறோம், ஆனா பிசாசு சொல்ற திரும்ப 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 வந்து நம்மளை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா தெரியுமா? எப்படியாவது தண்ட வழிக்குள்ள கொண்டு வர நம்மை விழுத்துவதற்கு தேவனை விட்டு. சில பேருக்குள்ள இனம் புரியாத ஒரு சோர்வு, மனசாட்சியத்தோடு சொல்லு எப்படி இருக்கல, ஏதோ ஒரு இடம் புரியாத ஒரு சோர்வு, ஏன் எனக்கு இப்படி இருக்குது தெரியல. செபிக்க வைக்க விரும்பவில்லை, படிக்க வேதம் படிக்க விரும்பவில்லை, கத்திரத்தோட விருப்பம் இல்லை, ஆராதனைக்கு போக விரும்பவில்லை, ஏதோ ஒரு சோர்வு. சொல்ற கேளு, உனக்கு பிசாசு போட்டுதான் வல. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டவர் யோத பஸ். ஆனால் உனக்கு ஒரு வழி ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதுல இருந்து வெளியேறதுக்கு தீவிரி. ஒரு ஆடு பள்ளத்துக்கு சேத்துல விழுந்தாலும் அது திரும்பவும் வெளியில வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும், முழுவதும் முயற்சி செய்யும். ஆனா அதே போல ஒரு வண்டி சேத்துல விழுந்துட்டா அணைச்சிட்டே கிடக்கும். நாம எந்த ரகம் அல்லது எந்த விதம் என்பதை நாமே நிதானிச்சுக் கொள்வோமே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சோர்வுகள் ஒரு பிசாசு நமக்கு எய்கிற அம்பு. யாருக்கு சோர்வு இல்லை? எளியா போன்ற தீக்கு தரிசிக்கு சோர்வு தான். என்ன கேளு, இங்க பாசவங்க சோர்வு சோர்வு வருது. ஆனா சோர்வுகள் தேவனுடைய வழியை விட்டு நம்மை விலக கூடாது, சோர்வு நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிட கூடாது, சோர்வு நம்மை செயலற்றவர்களாக மாற்றிவிடக் கூடாது. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தேவ நோக்கத்தை நிறைவேற்றிய தீர்வு பண்ணும் என்று ஆண்டவருக்காக நாம நிமிர்ந்து நிற்கும் பொழுது தேவன் நமக்கு ஆச்சரியமான வழிகளை வாசைகளை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீ இதை விசுவாசிப்பாயோ? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காடுவாய். ஜீவிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிரோ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னது போல தேவன் தேவனாக இருக்க. என கருமானவர்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பார்த்தும் அதிசயங்களை பார்த்தும் நன்றி இல்லாதவர்களாக போயிட்டார்கள். ஐயா கடல் பிரியுது, ஐயா சமுத்திரத்தையே பிரிச்சு தன் ஜனத்தை நடந்து. ஓஹோ, தேவனுக்கு தேவைப்பட்டால் தன் ஜனத்துக்காக கடலையும் பிரிப்பாரோ? தன் ஜனத்துக்காக, தன் ஜனத்தின் வசதிக்காக, தன் ஜனத்திற்காக கடலை கூட பிரிப்பாரோ? நதியை கூட பிரிப்பாரோ? பிகாஸ் மை பீப்புள், என் ஜனங்கள் எனக்கு முக்கியமா. நதியே இடங்கோடு, கடலை பிரிந்து புலந்து போ, என் ஜனங்கள் நடக்கட்டு பாரு. போகிறாங்க, அணி அணியா போறாங்க பாரு, அற்புதம். அதுவும் கடல் வந்து பகல்ல இல்லை, இரவுல புரிஞ்சிருக்கு. கரிமாவுக்குள்ளே போறாங்க, வட்டாந்தரை போல பிரிஞ்சு போறாங்க. இதை பார்த்து எல்லாம் கவனிங்க, இப்ப பாகுன் சேமை வந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு பொருந்தாதபடிக்கு, அவங்களை பிடிக்காதபடிக்கு முன்னே போய்கொண்டிருந்த தேவனுடைய பிரசன்னம் சடாரண்டு வந்து இப்ப வீட்டுக்கு நிற்குது. எதுக்கு தெரியுமா? தன் ஜனத்தை காப்பதற்காக. எகிப்தியர்கள் தன் ஜனத்தை தொடக்கூடாது என்பதற்காக தேவ ஜனத்துக்கும் அவர்களுக்கும் இடையிலே வந்து நிற்க, இஸ்ரவேலருக்கு அது வெளிச்சமாக இருந்தது, எகிப்தியருக்கும் அது இருளாக இருந்தது. அந்த இருளிலே இருந்து ஆண்டவர் எகிப்தியர்களை பார்த்து அவர்களை கலங்கடித்து அவருடைய ரதங்களை உருளைகளுக்கு கலண்டு போகவும் அவர்கள் கலங்கி அவர் சொல்றாங்க, ஓ ஓடி போவோம், கத்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்றாங்க. ஆனாலும் அவருடைய இருதயம் கடினப்பட்ட போதோ கடல் பிரிந்து போக நாமும் போவோம் பாரு என்று சொல்லி விடமாட்டான். பாருங்க லேசுல வாரா கடலுக்கு, இல்ல கடலுக்குள்ளால அவர்கள் பிரிஞ்சு போகுது, பிரிந்த கடலுக்குள்ளால அவர்களும் போய் கொண்டு போகுது. சரியான டைமில் ஆண்டவர் சொன்னார், மோசேயை பார்த்து நீட்டு உன் கரத்தை, நான் செயல்பட நீட்டு உன் கரத்தை, என் கரம் செயல்பட உன் கரத்தை நீட்டப்பா. ஓஹோ, அப்படியானா தேவ கரம் இந்த உலகத்துல செயல்பட நம்முடைய கரம் தேவையா இருக்கு பாரு. தேவன் இந்த உலகத்துல பேச நீயும் நானும் அவருக்கு தேவையா இருக்கு பாருங்க. ஆண்டவர் எப்படி பேசுவாரு? உன்னை கொண்டுதான் பேச விரும்புறார். ஆண்டவர் எப்படி செயல்பட விரும்புறார்? என்னையும் உன்னையும் கொண்டுதான் செயல்பட விரும்புறார். என கருமான தேவ ஜனமே, இந்த உண்மையை நீ எப்ப புரிய போற? உலக ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் இருந்து செயல்பட முடியாது. உனக்குள்ள ஆண்டவர் இயேசு மகிமை நம்பிக்கையாக வாழ்றது உண்மையானால் உன்னை ஏன் அவர் பாவிக்க முடியாது? உனக்குள்ள இருந்து மற்றவோடு பேச முடியும். நான் பார்த்திருக்கிறேன், சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு பேச தெரியாது, எப்படி போய் சொல்ல? நீ போடாப்பா, நீ போ, நீ போ, நீ பேச வேண்டிய வார்த்தை ஆண்ட உனக்கு தருவார். படிச்சு எல்லாத்தையும் என்ன படிச்சு புரட்டி தண்ணி கடப்புன பாடம் போல எல்லாம் கரைச்சு குடிச்சு பின்பாடு போன்னு சொல்லி கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல போகட்டு கட்டளை பெற்றிருக்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் தருவார் வார்த்தை. என்ன தந்த பிள்ளைகளை ஒருபோதும் வெக்கப்படுவோம். கடலுக்கு முன்னா சொல்றேங்க, பெரிய படிச்சவர்களோடு இருந்து பேசியிருக்கிறேன், பெரிய புத்திமானிகளுக்கும் இயேசுபடி சொல்லிருக்கேன். கத்திருக்கும் எந்த இடத்துல நான் வைக்கப்படல, ஏன் தெரியுமா? சத்தியத்துக்குள்ள நிக்க முடியும். எனக்கு ஒன்று நல்லா தெரியும், வேத வசனத்துக்குள்ள நிற்கும் வரைக்கும், சத்தியத்துக்கு நிற்கும் வரைக்கும் எந்த படிச்சவனாலும் நம்ம தோற்கடிக்கவே முடியாது. ஆனா நான் பார்த்திருக்கேன் சில பேர் அகப்பட்டிருக்குது. என்ன தெரியுமோ, போய் அங்க போய் சத்தியத்தை சொல்ல போய் சத்தியத்துக்கு ஆதாரமாக அந்த மந்திரங்கள் இந்த மந்திரங்கள் அந்த இது இதே இதெல்லாம் சொல்ல, அங்கு இருந்தவன் இதை விட அவனுக்கு பல மந்திரங்கள் தெரிய, கடைசியா மந்திரமும் போய் சோன காதையும் போய் அவன் இவன் வார்த்தைகளால் மேற்கொள்ள, ஏண்டா இதை சொன்னோம்னு தெரியும். அதான் நான் சொல்றது, சத்தியத்தை சொல்லு, ரட்சிக்கும் ஆண்டவனுடைய வார்த்தை தான் நான் சொல்ல. அதுகளால் அளவுக்கு ஏதுவாக இருக்கட்டும், ஆனா நமக்கு சத்தியத்தை சொல்ல ஆண்டவர்கள். ஆகவே நான் பெரும்பாலும் எங்க போனாலும் சத்தியத்துக்கிட்டே நின்று கொண்ட கத்த, என்னடா எனக்கு தெரியும், தோற்கடிக்கவே முடியாது ஆண்டவுடைய சத்தியத்தை ஒரு காலம் தோற்க. ஆகவே உனக்கு சொல்ல, தம்பி தங்கச்சி எப்பொழுதும் ஆண்டவுடைய வசதி, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேட, எந்த மனுஷனும் எந்த அறிவாளியும் எந்த புத்திசாலியும் தோற்கடிக்க முடியாது. எப்படி என்றால் நீ தேவனுடைய வசனத்துக்குள்ள, சத்தியத்துக்குள்ள, சுவிசேஷத்துக்குள்ள, ஆண்டவுடைய வார்த்தைக்குள்ள நிற்கும் வரைக்கும் தேவனுடைய வசனத்தை ஒரு காலம் ஒருவராலும் தோற்கடிக்கவே முடியாது. ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமான தருவார். நான் என்ற அனுபவத்தில் பார்த்திருக்கேன், பல இடங்களில் அடுத்து என்ன பேசுறது தெரியாம இருக்கு. ஆனா எனக்கு வசனங்கள் மனதுக்கு எனக்குள்ள வார விதத்தை வச்சே நான் புரிஞ்சுக்கொள்வேன். நான் சில நேரத்தில் யோசிச்சேன் என்னென்னு பேச கடகுடா சொல்ற எனக்கு தெரியுங்க, அவர் கிரியை செய்யாவிட்டால், அவர் வார்த்தைகளை தராவிட்டால், அவர் உணர்வுகளை தராவிட்டால், அவர் உள்ளுணர்வுகளை கிரியை செய்யாவிட்டால் பேசவே முடியாது. இன்றைக்கு சில பேருக்கு பிரசங்கம் பண்றதுக்கு என்ன இலகுவானது, பிரசங்கம் பண்றது நல்லது போகும். ஆனா உண்மை நான் சொல்றேன், இன்று வரைக்கும் எனக்கு பிரசங்கம் பண்றது ஒரு கடினமான வேலை தான், கடினமான ஒரு காரியம். ஆகவேதான் நாம அடிக்கடி ஆண்டோட ஆண்டவரை எனக்கு தெரியல புரியல சொல்லித்தாங்கப்பா, கட்டுத்தாங்க, கண்ட மாதிரி கதைக்க முடியாது, சொல்ல முடியாது. புத்தியில வாழ்ந்து சொல்லிட்டு போய் வீட்டில் இருந்தா எந்த மனசாட்சி என்ன குட்டப்படுது, என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்க? சுயமாய் பேசுறவன் தன் சுய மகிமையை தேடுறான், தன் அனுப்பினுடைய மகிமையை தேடுறோம். உண்மையில ஒன்னா இருக்கு, அவடத்தில் அநீதி இல்லை என்று இயேசுவே சொல்லியிருக்கார். ஆகவே ஒரு பேசினால் அவன் வேத வாக்கியங்களும் படி பேசுகிறான். சத்தியத்தை சொன்னா, சுவிசத்தை சொன்னா சத்தியத்தின் படி சொல்லு. அனுபவங்கள் அங்கால இருக்கட்டும், மந்திரங்கள் அங்கால இருக்கட்டும், அவைகளாம் ஒரு பக்கம், ஆனா சத்தியத்தில் ஸ்பீக் த ட்ரூத், அது ஜனங்களை விடுதலையாக்கும். சத்திய தெரிவுகள் சத்தியமங்களை விடுதலையாக்கும். எனக்கு அறிமானவர்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பார்த்தும் நன்றி இல்லாமல் போய் பொறுமுட்டார்கள். இப்ப நான் என்ன சொல்லுவாரு, உங்களோட வாழ்விலும் ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. இப்ப இருக்கிற தேவை சந்திக்கப்படையில் என்னதுக்காக நீ முறுமுறுக்கலாம? உங்க வாழ்வில் ஏற்கனவே எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. இப்ப இருக்கிற பிரச்சனை தீர்க்கப்படையில் என்னதுக்காக ஆண்டத்தில் முறுமுறுக்கலாமோ? இது நியாயமோ? இது நீதியோ? உன் விசுவாசத்தை சோதிக்கப்படுறதுக்கு நீ ஏன் இடம் கொடுக்க கூடாது? நான் பரீட்சைக்கு இல்லாதவர்கள் அல்லன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. விசுவாசம் பரீட்சை பார்க்கப்படுமே. பிரதர் ஜெபக்குமார் சொன்னார், 3 நாள் சாப்பாடு வீட்டில், பிறந்த புள்ள 9 மாசம் நினைக்கிறேன், பச்சை தண்ணி 3 நாளா பச்சை தண்ணி விடுதுருக்க, 3 நாளும் சாப்பாடு நான் கிடந்தேன். காட்டுல போய் என்ன புல்லு தாவரங்கள் பிடிச்சி சாப்பிட்டுருக்கேன். அவர் சொல்றாரு, என் விசுவாசம் அந்த நாட்கள் படிச்சு ஒரு தடத்துல போய் நான் கை நீட்டி ஒரு காசு கூட கேட்கல. எனக்கு அருமா தேவஜனமே, நாம் நம்முடைய விசுவாசம் சில நேரத்தில் பரீட்சை பார்க்கப்படும். நாம் எல்லா கட்டத்தில் இன்றைக்கு செய்யும் ஆண்டவரே, இப்போது செய்யும் ஆண்டவரே, இப்போது தாரும் ஆண்டவரே. அது மாத்திரமே நாம ஒன்றில் நாம ஒன்றை நிர்ணயிச்சுட்டு வந்துட்டு ஆண்டவரே எனக்கு இதைத்தான் தாரு, எனக்கு இதைத்தான் தாரு, எனக்கு இதைத்தான் செய்யும். அப்ப ஆண்டவட நோக்கம் என்ன, ஆண்டவட சித்தம் என்ன, அதை பற்றி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஏ இதை தாரும், இதை செய்யும், இப்ப தாரும், இப்ப வேணும். அப்படி அது கிடைக்காதா இருந்தா என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஏன் ஜெபிக்கல, ஏன் ஆராதனைக்கு போகல, ஏற்கனவே செய்த இத்தனை காரியங்கள். அங்க கடல் பிரிக்கும் பொழுது பாட்டு பாடுவாங்க, ஆனா இங்க சாப்பாட்டை கொஞ்சம் முறுமுறுப்பாங்க. நமக்கு ஏற்கனவே எத்தனையோ அற்புதங்கள் நம்ம எஸ்அப்பா தோத்துற கத்த நல்லவர் பாஸ்டர் கத்தனர், ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனை தீரையில இப்ப இருக்கிற தேவைதான். ஆண்டவரே நான் கண்ணி விடுறேன், உமக்கு கண்ணு இல்லையோ? ஆண்டவரே நான் கதறுகிறேன், உமக்கு காது இல்லையோ? அவ விசுவாசி இல்ல, விசுவாசி இல்ல. சோ ஏற்கனவே ஏற்கப்பட்ட அற்புதங்களை செய்தும் பார்த்தும் நன்றி இல்லாம போட்ட கடைசியா ஒரு காரியம், 5வது காரியம் முக்கியமான ஒரு காரியம். இவர்கள் விட்டு அடுத்த காரியம் விட்டு தெரியுமா, இனிமேல் வரப்போகிற பலனுமே நோக்கம் இல்லாமல் தற்போத தேவையில தான் அவருடைய கண்கள் இருந்தது. அழகவனிங்க, இனிமேல் வரப்போகிற மகிமையான மேன்மையான ஆசீர்வாதத்தின் மேல் அவருடைய கண்கள் இல்லை, தற்போத தேவையில தான் அவருடைய கண்கள் இருந்தது. என்ன சொல்ற கேளுங்க, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போன்னு சொன்னேன். இவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் முக்கியம் இல்ல, இப்ப எங்களுக்கு தேவை ரச்சி வேணும், சாப்பாடு வேணும், அப்பம் வேணும், அது வேணும், இது வேணும், இப்பத்த தேவை எங்களுக்கு முக்கியம் இல்லையே, இனி வரப்போகிற மேன்மை அது எங்களுக்கு முக்கியம் இல்ல. படிங்க எபிரேயர் 11வது அதிகாரம் சீக்கிரம் படி, எபிரேயர் 11வது அதிகாரம் 26 படிங்க, 11:26 சீக்கிரம் படி முடிக்க போறோம்.
இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்ஷங்களிலும் கிறிஸ்துவனிட்டம் வரும் நிந்தியை அதிக பாக்கியம் என்று அறிந்தார்.
இனிவரும் பலன் மேல் மோசே நோக்கமாக இருந்தபடியால் அல்லவா எகிப்தின் பொக்ஷங்களையும் அரண்மனை வாழ்வையும் திறந்து தன் ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டார். எதற்காக? இனிமேல் வரப்போகிற மகிமையை மேன்மையாக இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தான் எழுதப்பட்டிருக்கு. இனிவரும் பலன் மேலே அவன் நோக்கமாக இருந்தபடியால் தற்போதைய எகிப்து தேசத்தின் பொக்கிஷம் அல்ல. ஆனா மனுஷத்துல யோசிங்க, அந்த நாட்களிலே எகிப்து தான் பெரிய வல்லரசு, அவை அரண்மனையில ராஜாவாக உட்கார்றதும் அந்த வசதிகளை அனுபவிக்கிறது எவ்வளவு பேரின்ப வாழ்வு என்ற ஒரு மனிதன். ஆனா மோசே தேவ மனுஷன், அவனுக்கு இதெல்லாம் குப்பையாக இருந்தது. ஏனென்றால் அவன் இனி வரப்போகிற பேரின்ப மோட்ச ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை இனிவரும் பலன் மேலே அவன் நோக்கமாக இருந்தபடியால் எகிப்து தேச பொக்கிஷம் எல்லாம் அவனுக்கு குப்பையாக இருந்தது. பாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவ எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன், நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன். தேவ ஜனமே, கடைசியா சொல்லி முடிகிறேன், இனி நாம் அனுபவிக்க போகிற பரலோக ராஜ்யம் அது நமக்கு முக்கியமா, அல்லது இன்றைக்கு இப்போதை இருக்கிற தேவை முக்கியமா? படிங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம், 1 கொரிந்தியர் 15:19 படிங்க.
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை நம்பிக்கொள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்க
பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கப்பட்ட வசனம் உங்களுடைய வேதத்தில் இருக்க பாருங்க. இம்மைக்காக மாத்திரம், இந்த பூமிக்குரிய தேவைக்காக மாத்திரம், தற்போதைய தேவைகளுக்காக மாத்திரம் நாம் ஆண்டவர் இயேசு மேல நம்பிக்கையாக இருப்போமா இருந்தால் நம்மை போல பரிதவிக்கப்படத்தக்கவர் வேறொருவும் இல்லை. பட் நாம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு தேவை இருக்கிறது உண்மைதான், நமக்கு குறைவு இருக்கும், ஆனா தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். சிங்கக்குடிகள் தாக்கிய இந்த பட்டணம் கிடைக்க கத்தத்திற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. டேக் தி ப்ரோமிஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய வாக்குத்தத்தை எடுத்துக்கொள், ஊக்கமாக ஜெபம் பண்ணி, இன்றைக்கு இல்லாத நாளைக்கு ஆண்டவர் தேவையை சந்திப்பார். ஆண்டு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். வனாந்திரத்தில் வழிகையும் பலாந்திர அவாந்திரப்படிகளையும் ஆறுகளையும் உண்டாக்குற தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் வழிகளை உண்டாக்குவார், வசதிகளை தருவார், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்முடைய நோக்கம் வந்து தற்போத தேவையில அல்ல, இப்ப இருக்கிற இந்த பிரச்சனை நீக்கணும், அது அல்ல முக்கியம். இனி வரப்போகிற இனி வரும் பலன் மேல நம்ம நோக்கமா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணிக்க நித்திய ஜீவன், அவர் நமக்காக உண்டு பண்ணிக்க பரம வாசத்தலம். 14 அதிகாரத்தை இயேசு சொல்றார் இல்லையா, என் வீட்டில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசத்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு வாசத்தை ஆயத்தப்படுத்த பின்பு நான் திரும்பி வந்து நான் எங்கே இருக்கணும் அங்கே நீங்களும் இருக்கும்படி நான் உங்களை திரும்ப கூட்டி சேர்த்துக் கொண்டு சொல்லி இப்படி போயிட்டாரு. இன்னும் வேலை நடந்த 2000 வருஷமாக ஆண்டவர் நமக்கு வீடு கட்டுறாரு. ஒரு வீடு, அது கைகளால கட்டப்படாத வீடு என்று வேதம் சொல்றது. தேவன் தாமே அஸ்திவாரம் போட்டு நமக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த மோட்ச பேரும்ப ராட்சியத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த இடத்தை அனுபவிக்கிற அது நம்முடைய நோக்கத்தில் இருக்கட்டும். இனி வரும் பலன் மேல நோக்கமாக இருக்கணும், அதுவரும் முக்கியம். அதை விட்டுட்டு இப்ப இருக்கிற சாப்பாடு வேணும், இப்ப இருக்கிற உடுப்பு வேணும், இப்ப இருக்கிற வீடு வேணும், இப்ப இருக்கிற வசதி வேணும், அந்த வேலை வேணும், இந்த வேலை வேணும், அந்த வாழ்க்கை, இந்த காசு, அது இது, இப்ப தாருங்க, இப்ப தாருங்க, இப்ப தாருங்க. சோ வேத சொல்றது உலகத்துக்கு இது எல்லாத்தையும் தாடி தேடுகிறார். கொலசியர் மூன்றாம் அதிகாரம் உடலிருந்து மூன்று வரை வாசித்து பாப்பீங்களா இருந்தால், பூமிக்குரிமைகளை அல்ல மேலானவர்களை தேடு. கிறிஸ்துவோட கூட நீங்கள் எழுந்தது உண்டான கண்டபடி கண்ட பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவர்கள் நாடுங்கள். அப்படின்னு அர்த்தம் தெரியுமோ, பூமிக்குரியவையெல்லாம் கீழானவைகள், பரத்துக்குரியவைகள் மேலானவை அப்படி இருக்க இல்லையா. பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவர்களை தேடுங்க. உலகத்தில் இருக்கிற வைரங்களோ கோமேதகங்களோ மற்றவர் கோல்டோ வெள்ளியோ அவை எல்லாவற்றிலும் பார்க்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள் மேன்மை, அவைகள் ஒரு காலம் அழியாது ஒடியாது. ஆகவே பூமிக்குரிமைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் வேதம் சொல்லுது. இந்த பூமிக்குரிமைகளுக்கு மாத்திரம் நாம கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் தாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் தற்போதைய தேவையைத்தான் நாடினார்களுடைய பரம தேசத்தை குறித்து அவர்கள் யோசிக்கல, கானானை குறித்து அவங்க யோசிக்கல. நாம அப்படி போயிடக்கூடாது, ஜாக்கிரதை இருக்கணும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஜெயப்படுவோமா? கடுதில் கைகளை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம்.